ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசி பாடங்களில் கடந்த வகுப்புகள் மூலமாக 11 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ இன்றைக்கு நம்ம 12 ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். அத்யேத்ரு வர்க்க மத்யஸ்தம் உத்திராத்யயன சப்தவத் பானே யபானம் பானஸ்ய பிரதிபந்தேன யுஜ்யதே. இந்த மந்திரம், இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பல மாணவர்கள் இருக்கின்ற ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியருடைய மகன் வந்து அமர்ந்து கொண்டு பாடங்களை படிக்கிறான். அப்போது அந்த மகன் படிக்கின்ற அந்த பாடத்தினுடைய ஒளியை அவருடைய தந்தையால் கவனிக்க முடியாமல் போவது போல, அந்த தூய அறிவு என்பது தானாகவே இருந்தபோதும் அந்த சுய அறிவு அறியப்படாமல் போவதற்கு காரணம் மற்ற கவனச்சிதறல்கள் தான் அப்படிங்கிறத இங்கே புரிய வைக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பானே யானம் பானஸ்ய பிரதிபந்தேன யுஜ்யதே. அதாவது அபானம் அப்படின்னா பிரகாசமின்மை அப்படின்னு பேர். அப்போ இங்கே வந்து அந்த சுய அறிவு வந்து பிரகாசிக்க முடியாமல் ஏன் தடை ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, கவனச்சிதறல்கள் தான் காரணம். அதாவது இப்போ நாம் வந்து அந்த சுய அறிவாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு வந்து இது மாதிரி அத்தியாத்ம ஞான பாடங்கள் மூலமாக அறியப்பட்டாலும் கூட, அது வந்து ஒரு பரோட்ச ஞானமாக மட்டும் நம்ம இடத்துல இருக்குது. அதாவது அனுபவமாக ஏன் ஆக மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ நான் வந்து எல்லாம் படிக்கிறேங்க, அத்வைத வேதாந்தமெல்லாம் படிச்சுட்டேன், நல்லா புரியுது, இருப்பது ஒன்றே, அது அந்த ஆத்மா, அந்த உணர்வு, அந்த அறிவு அப்படின்னு எல்லாம் எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஆனாலும் என்னமோ தெரியல, அந்த ஆத்மாவை என்னால் அனுபவத்துக்கு கொண்டு வர முடிய மாட்டேங்குது. நான் தான் அந்த ஆத்மா அப்படின்ட்டு என்னால் அனுபவபூர்வமாக உணரவே முடிய மாட்டேங்குதுங்களே, என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்கல்ல. அதுக்கு இவர் சொல்கிறார், வித்யாரண்யர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா, அந்த ஆசிரியருடைய மகன் அவனையும் அதே வகுப்பறையில் படிக்கிறதுக்காக அந்த ஸ்கூலில் அவர் சேர்த்திருக்கார் அந்த அப்பா. அப்போ தன்னுடைய பையனும் அந்த வகுப்பறையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ எல்லா மாணவர்களும் சப்தமாக அங்கே படிக்கும்போது அந்த சப்த சவுண்டில் அவருடைய பையன் படிக்கிற சப்தத்தை அவரால் கேட்டு பகுத்து பிரித்து பார்க்க முடியல. ஏன்னா எல்லா மாணவர்களும் சத்தமாக படிக்கும்போது தன்னுடைய மகனுடைய தனித்துவமான அந்த ஒளியை அவரால் பிரித்தறிய முடியாமல் இருப்பதற்கு காரணம் மற்றவர்களுடைய சப்தம்தான். அது கவனச்சிதறலாக மாறுறதுனால தன்னுடைய பையனுடைய வாய்ஸ் அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் இல்லையா. இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறாரு, இந்த இடத்துல உதாரணம் கொடுக்குறாரு வித்யாரண்யர் வந்து ஒரு அருமையான உதாரணம். அந்த காலத்தில் வந்து குருகுல பாடசாலையில் வந்து எல்லா பசங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய பையன் அந்த வேத மந்திரத்தை ஒழிக்கிறான், ஆனாலும் அவங்க அப்பாவால் அதை கேட்க முடியல. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து வேத மந்திரங்களை ஒழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய பையன் எந்த மாதிரி ஒழிக்கிறான், எந்த மாதிரி சப்தத்தை வெளிப்படுத்துறான் அப்படிங்கிறது அவங்க அப்பாவால் பார்க்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம், மற்றவர்கள் எல்லாரும் போட்டுக்கொண்டிருந்த சப்தங்கள். அது மாதிரி புரிய வைக்கிறார். அது மாதிரி எப்படி புரிய வைக்கிறாருன்னா, இங்கே வந்து எத்தனையோ விசய சுகங்களால் நம்ம ஈர்க்கப்படுறோம். நான் தான் அந்த அறிவு, நான் தான் அந்த ஆத்மா அப்படின்னு நம்மளால் அறிய முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆத்மாவை அறிவதற்கான விஷயத்தை விட்டுவிட்டு மற்ற விஷய சுகங்களில் நாட்டம் போயிடுது, அடிக்கடி அந்த மாதிரி வெளியே போயிடுது மைண்டு. அதாவது நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வை நாம் கவனிக்காமல் வெளிப்புற விஷயங்களில் அதிகமாக நாட்டை வச்சுக்கிட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய விவகாரங்களை இழுத்து போட்டுக்கிட்டு நம்ம வெளியே போகிறது தான் அறியாமை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. ஏன்னா அது அபானம் அப்படின்னா அறியாமை, பிரகாசமின்மை, அறிவு தெரியாமை அப்படின்னு சொல்றாரு. பானே அபி அப்படின்னா இந்த இது இருக்கு, அறிவு இருக்குது, அந்த பிரகாசம் இருந்த போதும் ஆனாலும் நம்மால் அந்த பிரகாசத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப என்ன காரணம், கவனச்சிதறல் காரணம். இப்ப நேற்று ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா, அந்த ஆத்மாங்கிற அன்பு ஒருபோதும் மறைவது கிடையாது, ஆனால் அறியாமையில் அது மறைந்தது போல தோன்றுறது இல்லையா. நான் யார், என்னை சார்ந்த இந்த உலகம் எப்படி, இறைவன் எப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுனால உண்மையான அன்பு என்னங்கிறது நமக்கு தெரியல. ஒரு போலித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு உண்மையாக இல்லாமல் ஏதோ நம்ம அன்பு செலுத்துகிறோங்கிற மாதிரி நம்மளையே நம்ம ஏமாற்றிக்கிட்டு வாழ்கின்ற ஒரு அஜ்ஞானம் இருக்கு இல்லையா. அது என்ன காரணம்? அறியாமை தான் காரணம். ஆனால் அறிவு வந்து விட்டால், உண்மையாக நான் தான் அந்த அறிவு ஆத்மா அப்படின்னு நம்முடைய சுயம் நமக்கு புரிந்து விட்டால், நம்ம இந்த பேதமையை நீக்கிக் கொள்வோம். இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது நல்லது, இது கெட்டது அப்படிங்கிற அந்த இருமைகள் எல்லாம் காணாமல் போயிடும். ஏன்னா நம்முடைய சுயம்ங்கிற ஆத்மாவே வந்து அன்பு தானே, அது மறைவதே கிடையாது. ஆனால் அது ஏன் மறைகிற மாதிரி மாறுதுன்னா, அறியாமையினால் அது மறைந்தது போல தோன்றுகிறது அப்படின்னு நேற்றைய ஸ்லோகத்தில் சொன்னார். அதே விஷயத்தை இங்கே இப்படி கொஞ்சம் மாற்றி சொல்கிறார். நேற்று சொன்ன அதே விஷயத்தை இங்கே சொல்கிறது. தன்னுடைய பையன் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அதே வகுப்பறையில் அவன் இருந்தாலும் அந்த அப்பாவால் அவனுடைய ஒளியை கேட்க முடியல. ஏன்னா மற்ற குழந்தைகள் எல்லாம் அந்த பையனோட சேர்ந்து அந்த வேத மந்திரங்களை உச்சரித்து கொண்டிருப்பதினால அந்த ஆசிரியர் அருகிலேயே தன்னுடைய மகன் இருந்தும் கூட அவரால் அந்த ஒளியை கவனிக்க முடியவில்லை. ஏன் என்று பார்த்தால், கவனச்சிதறல். ஏன் கவனச்சிதறல்? அவருக்கு வந்து காதுகள் இருக்குது, சப்தமும் இருக்குது, ஆனாலும் அந்த காது இருந்தும் பலன் இல்லை, அந்த பையனுடைய வாய்ஸ் வெளிப்பட்டும் பலன் இல்லை. என்ன காரணம்னா, அருகே பல்வேறு ஒளிகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, பல பல சப்தங்கள் வெளியே கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அதனால சப்தங்கள் பலரும் பலவிதமாக வேத மந்திரங்களை உச்சரிப்பதனால அந்த கவனச்சிதறல் காரணமாக தன்னுடைய மகன் அருகிலேயே படித்து கொண்டிருந்தாலும் அவரால் அந்த ஒளியை அனுபவமாக அறிய முடியவில்லை அப்படிங்கிறது இங்கே புரிய வைக்கிறார். அப்போ எதுக்காக நம்ம இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த பையன் படிக்கிறதோ அந்த பையன்கிட்டிருந்து வர சப்தமோ இங்கே முக்கியம் இல்லை. அதை எக்ஸாம்பிளாக சொல்லி அது மாதிரி நீயே அந்த தூய அறிவு ஆத்மா சைத்தன்யமாக இருந்துக்கிட்டு எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகின்ற அந்த எல்லையில்லாத நீ ஒரு பேரறிவாக விளங்கி கொண்டிருந்தாலும் உன்னிடத்துல இருக்கின்ற பிரதிபந்தம் தடை என்ன அப்படின்னா, விஷய சுகங்களின் மீது இருக்கின்ற ஆசை, மோகம், அகங்காரம் அப்படிங்கிறார். ஏன்னா இப்போ நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, நாம் அந்த தூய அறிவு ஆத்மா அப்படிங்கிறத வந்து சும்மா படிப்பளவில் புத்தக அறிவில் படித்து வச்சுக்கிறோம். ஆனாலும் நாம் ஆத்மாங்கிற அனுபவத்துக்கு வரமாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம மைண்டு பூரா வெளியே விஷயங்கள்லேயே சிக்கிக்கிட்டு இருக்கு. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமா, அந்த பூஜாரியை பார்க்கலாமா, இந்த வேலையை செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு மைண்ட் என்ன பண்ணுது, வெளியே தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வெளி விஷயங்களில் நம்ம போய் நம்முடைய சுயத்தை நம்ம உணர முடியாமல் இருப்பதற்கான பிரதிபந்தம் தடை என்ன அப்படின்னா, அஞ்ஞானம் தான் தடை. விஷய சுகங்களின் மீது இருக்கின்ற ஆசைகள் தான் தடை. இதை அறிய முடியாத அகங்காரம் தான் தடை அப்படின்னு இந்த இடத்துல இந்த மந்திரத்தில் புரிய வைக்கிறாரு. அப்போ இங்கே அறியாமை என்பது உண்மையிலே வந்து அறிவின் இல்லாமை கிடையாது. அறிவின் மீது வந்த தடை தான் அங்கே அறியாமை என்பதாக பார்க்கப்படுகிறது. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், எங்க அறிவும் அறியாமையும் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்கிறீங்களே, அது எப்படிங்க சாத்தியம்? அறிவு இருக்கிற இடத்துல அறியாமை இருக்க முடியுங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு என்ன புரிஞ்சுக்கணும், அறியாமை என்பது அறிவு அந்த இடத்துல இல்லாம போவது கிடையாது. அந்த அறிவை அறிய முடியாமல் அதன் மீது ஏற்றி வைத்து கொண்ட வேறு சில விஷயங்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க எப்பொழுதும் அந்த சுய அறிவாய் ஆத்மாவாய் இருக்கின்ற நான் வந்து என்னை அறிய முடியாமல் இருப்பதற்கு காரணம், நான் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களின் அறியாமை தான் என்னை நான் அறிய முடியாமல் இருக்கிறதே தவிர, உண்மையில் அறிவினிடத்தில் அறியாமை இல்லவே இல்லை. ஆனால் அந்த அறிவை அறிய முடியாததற்கு தடையாக எது இருக்கிறது, அந்த அறியாமை. அப்ப இங்க ஆத்மா என்பது உண்மையிலே வந்து மறைவதும் கிடையாது, அழிவதும் கிடையாது, குறைவதும் கிடையாது. அப்படி அது மறைந்து போனது போல, இல்லாமல் போனது போல, அதனுடைய பவர் குறைந்து போனது போல நினைப்பதெல்லாம் என்ன காரணம், அஞ்ஞானம் என்கின்ற அவித்யை அப்படின்னு நீங்க புரிய வைக்கிறார். இதுதான் இந்த 12வது ஸ்லோகத்துக்கான ஆழமான பொருள் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் இங்கே சாதகனுக்கான உபதேச குறிப்புன்னு நாம் இங்கே எடுத்துக்கிட்டோம்னா என்ன புரிஞ்சுக்கணும், நம்மிடத்துல என்ன தடையாக இருக்கிறது நீங்கள் தான் விசாரணை பண்ணணும். உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்களே வந்து நீங்கள் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன தடையாக இருக்குது அதை நீங்கள் தாங்க விசாரம் பண்ணணும், வேற யாராலையும் முடியாது. ஏன்னா இப்போ இந்த பாடத்திட்டத்தில் வர்ற நீங்கள் எல்லோருமே வந்து அத்தியாத்ம ஞானத்தை படிச்சுட்டு நான் ஆத்மா ஆத்மான்ட்டு வாயில மட்டும் சொல்லிகிட்டு இருந்து பயன் கொடுக்காது. அப்போ என்ன தடை இருக்கிறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கணும். எப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையிலே ஆத்ம ஞானம் பிரகாசிப்பதற்கு தடையாக இருப்பது எது அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் முதல்ல எழுப்பணும். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பணும், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த அத்தியாத்ம ஞானத்தை படிக்க வந்திருக்கிறேன், ஆனாலும் நான் படித்ததில் நான் ஆத்மா அப்படின்னு எனக்கு வேதம் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனாலும் அனுபவத்துக்கு வரமாட்டேங்குது. அந்த ஆத்ம ஞானம் என்னிடத்துல பிரகாசிப்பதற்கு தடையாக இருப்பது எது அப்படின்னு நீங்க உங்களையே நீங்க கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளூ கொடுக்கலாம். என்ன க்ளூ? ஆசையா? யோசனை பண்ணி பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற ஆசையா, இல்ல பயமா, இல்ல அகந்தையா, இல்ல பாசமா? உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்குங்க. இதுல எந்த தடை உங்களுக்கு வந்து உங்களை ஆத்மான அறிய முடியாம தடுக்குதுன்னு பாருங்க. அப்போ அந்த தடையை நீக்கினால் தானாகவே நீங்கள் அந்த தூய அறிவு என்பதை அறிய முடியும். அப்பொழுது மட்டும்தான் அந்த அறிவு உங்களிடத்திலிருந்து தானாகவே பிரகாசிக்கும். அப்போதான் நீங்கள் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும். அப்போ இதை தெரிந்து கொள்வதற்கான ஏதாவது புதிய அறிவு வெளியிருந்து தேவைப்பட ஒன்றும் வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே ஆத்மாங்கிற அந்த ஞானம் வந்து புதிதாக உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று கிடையாது. அது எங்கிருந்தோ கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயமும் கிடையாது. இருக்கின்ற அறிவின் தடையை அகற்றுவதற்கான சாதனை தான் நம்ம இந்த அத்தியாத்ம ஞானம் என்பதை பார்க்கணும். இப்போ நம்ம படிக்கிற இந்த பாடமெல்லாம் இருக்கு இல்லையா, பஞ்சதசி அப்படிங்கிற இந்த பிரகரண கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய நூல்கள்லாம் இருக்கும். இது மாதிரி அத்வைத வேதாந்தத்தை உபதேசிக்கின்ற ஆழமான நூல்கள் வந்து நிறைய இருக்கு. நம்ம அதை தான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி நூல்களில் வந்து நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குங்க, ஏதோ அந்த நூலை படித்து ஒரு அறிவு அடைஞ்சிடமா அப்படின்னா அப்படி சொல்ல வரல. நான் தான் அந்த அறிவு என்று என்னை அறிய முடியாமல் இருப்பதற்கான தடையை அகற்றுவதற்கான ஒரு சாதனம் தான் இந்த பஞ்சதசி நூல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய ஒரு சாதகனாக இந்த பாடத்தில் நான் ஒரு சாதகனாக வந்திருக்கிறேன். நான் சாதிக்க வேண்டும், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படிங்கிற இந்த சந்தேகங்களுக்கான விளக்கத்தை நான் தெளிவு பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் உங்களுடைய விஷய சுகங்களில் நீங்கள் உங்களை அறிவதற்கான விஷயத்தை வெளியே தேடக்கூடாது, வெளியே கிடைக்காது. ஏன்னா தேடும் பொருள் நீங்களாக இருந்து கொண்டு வெளியே தேடி நீங்கள் எப்படி அடைய முடியும், அடைய முடியாது. ஆகவே உங்களை நீங்களே அறிய முடியாமல் தடுப்பது எது அப்படின்னு கேட்டால், கவனம் வெளியே போவது தான் உங்களுக்கு உண்டான தடை. அப்புறம் ஏதோ ஆத்மாவே நான் அனுபவம் ஆக்கணும்னா அது ஏதோ நமக்கு ஒரு அனுபவம் போல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அப்படி ஒரு அனுபவமும் அது கிடையாது. அந்த அனுபவத்தை நான் ஏதோ அடைய போறேன், நிறைய பேர் ஆத்ம அனுபவம்னா எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏதோ நம்ம நெருப்பு தொட்ட சுட்டுடுதோடனே சூடு பட்டுருச்சிங்கன்னு கையை உதறமில்ல, ஐசை தொட்ட உடனே சில்லுன்னு இருக்குங்க ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்றேன்ல, அது மாதிரி இங்க தொடு உணர்வின் அடிப்படையில, புலன்களுடைய அடிப்படையில, சுவை உணர்வின் அடிப்படையில, இப்போ நான் ஒரு இனிப்பை சாப்பிட்ட உடனே ஆகா சுவையா இருக்குங்கிறேன், ஒரு காரத்தை சாப்பிட்ட உடனே காரமா இருக்குங்கிறேன், ஒரு புளிப்பை சாப்பிட்ட உடனே ஒரு புளிப்பா இருக்குங்கிறேன். அப்ப இந்த மாதிரி புலன் அடிப்படையில எனக்கு அனுபவங்கள் மாறி மாறி வருவது போல, ஆத்மாவோ ஏதோ இந்த புலனுக்கு கட்டுப்பட்டு எனக்கு அனுபவம் ஆகுமோ அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா. அப்படியெல்லாம் ஆத்ம அனுபவம் உண்டாகாது. ஏன்னா இப்ப சர்க்கரைக்கு சர்க்கரையுடைய இனிப்பை காட்டி கொடுங்கன்னா காட்டி கொடுக்க முடியுமா? அதை சுவைக்கின்ற வேறு ஒருத்தன் தான் அது இனிப்பா இருக்குன்னு சொல்லுவான், ஆனா சர்க்கரை நானே இனிப்பா இருக்கிறேன்னு என்னைக்குமே சொல்லாது. அது மாதிரி இங்க ஆத்மா தன்னை ஆத்மா என்று என்றைக்குமே சொல்லாது, அதை சொல்வதற்கு இன்னொருத்தன் கிடையாது. அப்ப அந்த அனுபவம்ங்கிறது அங்க நடக்கவே நடக்காது. ஏன்னா அது தன்னுடைய சுயம், எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன், அதை அனுபவமா வெளிப்படுத்தி பார்ப்பதற்கு இன்னொரு பொருள் இல்லவே இல்லையே, இருந்தால்தானே அதை அனுபவப்பட்டு பார்க்கறதுக்கு. வெளியிருந்து இரண்டாவதாக ஒரு பொருள் இருந்தால்தான் அது எனக்கு அனுபவத்துக்கு வரும். ஆனா அதுவே நானாக இருந்து கொண்டு நான் அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு ஒரு பெரிய அஞ்ஞானமோ, அப்படிதான் நிறைய பேர் ஆத்மாவை வந்து அனுபவமாக்க போறேன், நான் ஆத்மாவை அடைய போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறதெல்லாம் அஞ்ஞானம் என்று இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இது சாதகனுக்கான அறிவுரைகள், உபதேசம் என்பதாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உங்க உள்ளே இருக்கின்ற மாறாத அறிவை அறிய முடியாமல் உங்களை தடுக்கின்ற தடைகள் என்ன, அதை மட்டும் நீங்க கவனிச்சா போதும், நீங்க அந்த சுயமா வெளிப்பட்டு பிரகாசித்து கொண்டிருக்க முடியும். அப்ப நீங்க வந்து என்ன இதுக்கான சூட்சமம், இதுக்கான அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து இதை ஒரு தியானமாவே பண்ணணும். அதாவது எப்படி இதை தியானிக்கலாம் அப்படின்னா, அந்த அறிவாகத்தான் நான் இருக்கிறேன், ஆனால் அதை மறைத்து கொண்டிருக்கின்ற அஜ்ஞானம் தான் எனக்கு தடையாக இருக்கிறது. அந்த அஜ்ஞானம் என்பது வெளியே இருக்கின்ற விஷய சுகங்கள் தான் என்னுடைய கவனத்தை சிதறடிக்கின்றது அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஒரு தியானமா இதை விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த கவன சிதறலை நீங்கள் எப்பொழுது விட்டு விடுகின்றீர்களோ அப்பொழுதே நீங்க அந்த தூய அறிவு ஆத்மா என்பது உங்களுக்கு அனுபவமாகும். இதுதான் இங்கே சாதனை என்று நாம் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறோம். நிதித்தியாசனம்ங்கிற நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இதுதான் அப்படின்னு இந்த 12வது ஸ்லோகத்தின் மூலமாக புரிந்து கொள்ளுங்க. அடுத்தது 13வது ஸ்லோகம். பிரதிபந்தோஸ்தி பாதீதி விவகாரார்ஹ வஸ்துனி தம் நிரஸ்ய அவிருத்தஸ்ய தஸ்யோத்பாதனமுஷ்யதே. இந்த இடத்துல சொல்கிறாரு, இங்கேயும் அதே தான் ஆழமாக புரிய வைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நடைமுறை அனுபவத்துக்கு ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருளை வந்து நீங்கள் பார்க்க முடியாமல் தடுப்பதற்கு எது தடையாக வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அது இருப்பதையும் தெரிஞ்சிக்க முடியாமல் அறிந்து கொள்ள முடியாமல் தடையை உண்டு பண்ணுவது எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிட்டா அந்த இருப்பு அந்த பொருள் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் அந்த தடையே உங்களுக்கு தெரியாத போது தான் உங்களுக்கு அந்த பொருள் இருக்கிறது தெரியாமல் போயிடுது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இங்கே தடையை நீக்குவது அந்த எதிர்ப்பில்லாத அந்த பொருளின் வெளிப்பாடு ஏற்படுகிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறாரு. இந்த இடத்துல சொல்ல வர்ற பாயிண்ட் எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு வேர்டு எல்லாம் இருக்குங்க. அதாவது இப்போது நடைமுறை அனுபவத்துக்கு ஒரு பொருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கலாம்னா சூரியன் எடுத்துக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. இப்போ சூரியன் வந்து உங்களுடைய நடைமுறை அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தானே, தினசரி நீங்கள் சூரியனை பார்க்குறீங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் நீங்கள் எழுந்து பார்த்த உடனே சூரியன் தெரியல, நல்லா மேகம் கூட்டம் மறைச்சிக்கிச்சு. அப்போ மேகம் கூட்டம் மறைச்சிக்கிச்சுங்கிறதுனால சூரியனே இல்லைன்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிட முடியுமா, சூரியனே வரவில்லை என்று சொல்ல முடியுமான்னா அப்படி சொல்ல முடியாது. சூரியன் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, ஆனால் சூரியனை மறைப்பது மேகக்கூட்டங்கள். அப்போ அந்த மேகம் வந்து விட்டதுனால சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறதுங்கிறத உங்களுக்கு எப்படி புரியுதோ, சாதாரணமாக நடைமுறையில் உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியுது. அப்போ உங்களால் சூரியன் இருப்பதை மறுக்க முடியாது தானே. சூரியன் இருக்குதுங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் சூரியனை தடுக்கிறது இந்த மேகக்கூட்டங்கள் தான் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்ககிட்ட எப்படி இருக்கோ, அது மாதிரி நீங்கள் சுய அறிவாக அந்த தூய்மையான தூய ஒளி அறிவாக நீங்களே இருந்து கொண்டு உங்களை நீங்கள் அனுபவமாக்க முடியாமல் தடுக்கின்ற மேகக்கூட்டங்கள் என்னவாக இருக்கும், நீங்கள் ஏற்றி வைத்து கொண்ட அறியாமை எண்ணங்கள் தாங்க மேகக்கூட்டங்கள். அதை சொல்கிறாரு. ஏன்னா இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம், நான் தான் அந்த அறிவு ஆத்மா அப்படிங்கிறத படித்து வச்சுக்கிட்டாலும் கூட ஏன் அனுபவம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, நம்முடைய சுயத்தில் நம்ம நிற்க தெரியாமல் திருப்பி திருப்பி நம்ம விவகாரத்துக்குள்ளேயே போய் மாட்டுறோம். இப்போ நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ளே வந்தவங்க நிறைய பேர் படிப்பாங்க, ஆனால் அவங்க போக்குகளை மாற்றிக்க மாட்டாங்க. திருப்பி திருப்பி இயல்பாக வந்து அங்கே போகிறது இங்கே போகிறது விவகாரங்களில் ஈடுபடுறது, அப்புறம் போய் இந்த தியானம் ஏதோ கற்றுக் கொடுக்குறாங்களாமா, புதுசாக ஒரு தியானமாமா அதில் போய் சேர்ந்துக்கிறேன்ட்டு அந்த கோர்ஸுக்கு போகிறது, அப்புறம் திருப்பி இங்கே இந்த இவருடைய கோர்ஸ் என்னமோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களாமா, அந்த விபாசனான்ட்டு 10 நாள் போய் நாங்கள் தங்கிட்டு வரேங்க மனசுக்கு ஒரு அமைதியாகும் அப்படின்ட்டு அங்கே போகிறது. இது மாதிரி நிறைய பேர் டீச்சர்ஸ்கெல்லாம் வந்து நிறைய அந்தந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி உலகத்தில் எவ்வளவோ விஷயங்களை சொல்கிறாங்க. கொஞ்சம் நான் அப்டேட் ஆகிட்டேன், ஆனாலும் மனசுக்கு கொஞ்சம் அமைதி தேவைப்படுது, அதனால் நான் அந்த தியானத்தில் போய் கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்படியே வெளி விஷயங்கள்லேயே நாட்டத்தை வச்சுக்கிறது. அதாவது படிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை படிச்சுக்கிறது, ஆனால் நடைமுறைக்கு வர்றது கிடையாது. ஏன்னா இங்கே நடைமுறை என்ன, நீங்களே அந்த சுயம்பிரகாச அறிவு, அந்த சுயம்பிரகாச ஒளியை தடுக்கிறதுக்கான சூழ்நிலைகளை தான் உருவாக்கிக்கிறீங்களே தவிர அந்த தடையை தகர்த்தெறிவதற்கான பாதையை தேட மாட்டேங்கிறீங்க. புரிய மாட்டேங்குதுன்னு தான் நம்ம அந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன, இந்த மாதிரி பாதையில் இந்த அத்தியாத்ம ஞான பாதைக்குள்ளே வந்த பிறகு இந்த விஷயம் நமக்கு நல்லாவே புரியுது, இங்கே இருப்பது ஒன்றே அது இருப்பு மட்டுமே, அது சுயம்பிரகாச அறிவு ஒளியாக இருக்குது, அது பிரகாசிக்கின்ற ஊடகம் தான் இந்த உடலும் மனசுன்னு கூட எனக்கு நல்லாவே புரியுதுங்க அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஏன் அந்த அறிவை பிரகாசிக்க விட மாட்டேங்கிறீங்க? சுயம்பிரகாச அறிவு உங்களுக்குள்ள பிரகாசிப்பதற்கு தடை ஏன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள சுயம் விசாரம் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்றி வைத்து கொண்டிருக்கின்ற விஷய சுகங்கள் தான் காரணம். நீங்கள் வேற விவகாரத்தில் போய் சிக்கிறீங்க. அப்போ அந்த வேற விவகாரங்கள்ங்கிறத நான் வெளிப்படையாகவே நிறைய இடத்துல நான் பேசுகிறேன். ஏன்னா மற்ற ஆர்கனைசேஷனுக்குள்ளே போய் நீங்கள் இந்த மாதிரி நுழைகிறதுனால அவங்களுடைய பயிற்சி முறைகள் உங்களை என்ன பண்ணுது, தடைப்படுத்துது. ஏன்னா நாம் இங்கே வந்து என்ன சொல்கிறோம், எந்த பயிற்சியுமே இல்லைப்பா, நீயே வந்து அந்த அறிவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ தலைகளாக நின்னா தான் அறிவுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா, இல்லை நீ வந்து அந்த கயிறு மேலே நடந்தால் தான் நீ அந்த அறிவுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா, எதுவுமே தேவையில்லை. நீ அந்த அறிவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னிடத்துல இருக்கிற அறியாமை நீங்கன்னா போதுமேப்பா. அப்படி தான் இங்கே வேதாந்தம் சொல்லி கொடுக்குது. அத்வைத வேதாந்தம் என்ன ஆழமான உண்மையை சொல்லி கொடுக்குது, நீயும் அந்த சுயம்பிரகாச அறிவு, நீ உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு அறியாமையை மட்டும் போக்கிக் கொள்ளுன்னு சொல்லுது. தவறான விஷயங்களை நீ ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ண சிதறல்களை நீக்கிவிடு, அஜ்ஞானத்தை போக்கிவிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதை நான் நடைமுறைப்படுத்த மாட்டேங்க. எனக்கு வந்து இந்த தியானம் பிடிச்சிருக்கு, அந்த பூஜை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஜபம் பிடிச்சிருக்குன்ட்டு ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி இந்த விவகாரத்துக்குள்ளேயே நீங்கள் வீழ்ந்திருக்க பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி தேர முடியும்? தேர முடியாது இல்லை, அதுதான் இங்கே தடை. அதை தான் இங்கே சொல்கிறாரு, நடைமுறை அனுபவத்திற்கு உரிய ஒரு பொருளில் அதற்கான தடை உள்ளது, ஆனால் அந்த தடையினால் தான் அது பிரகாசிக்க முடியவில்லை என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாததாகவே அந்த அறியாமை தடுக்கிறதுங்கிறாரு. இந்த இடத்துல இந்த சோகத்துக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா, உங்களையே நீங்க தெரிஞ்சுக்க முடியாம உங்களுக்குள்ள இருக்கிற தடை தான் காரணமா இருக்கு, அறியாமை தான் காரணமா இருக்கு, அந்த அறியாமை தான் தடை என்றே உங்களுக்கு தெரியல. அப்ப தடை எதுன்னே தெரியாம நீங்க எப்படிங்க தடையை நீக்கிக்க முடியும்? ஒருத்தருக்கு வந்து தான் செய்யறது தவறுன்னு தெரியாவிட்டா அவன் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்துக்கிட்டே தான் இருப்பான். அப்போ அது தவறு என்பதை சுட்டி காட்டுவதற்கு வேறொருத்தர் வரணும் இல்லை, வந்து சொன்னா தானே அது தவறுங்கிறது அவனுக்கு புரியும். இப்போ சின்ன வயசுலேருந்தே வந்து இப்போ ஒருத்தன் புரியுற மாதிரி சொல்லலாம், சின்ன வயசுலேருந்தே அப்பா மது குடிச்சிக்கிட்டு இருக்காரு, தம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பையன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சின்ன பையன் குழந்தையா பிறந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கு, அப்பா தண்ணி அடிக்கிறாரு தம் அடிக்கிறாரு, அப்போ இது டீ குடிக்கிற மாதிரி ஒரு பழக்கம் போல் இருக்கு, அப்போ நம்ம இதை நடைமுறைப்படுத்திக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு அந்த பையன் நினைக்கிறான். அப்போ அந்த பையன் என்ன நினைப்பான், டெய்லி நம்ம எழுந்தோடனே அம்மா டீ கொடுக்குறாங்க டீ சாப்பிட்றோம், அப்புறம் சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு சாப்பிட்றோம், அதெல்லாம் நம்ம செய்கிறோம், ஆனால் அப்பா மட்டும் தண்ணி அடிக்கிறாரு தம் அடிக்கிறாரு, அதை மட்டும் ஏன் அம்மா எனக்கு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவன் யோசிப்பான் அந்த பொடியன். அப்போ ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான், சரி எனக்கு வந்து அம்மா சோறு போட்டுடுறா டீ கொடுத்துட்றா, ஆனால் இந்த தம்மும் இந்த சரக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கலாமே அப்படின்ட்டு அவன் வெளியே போய் தண்ணி அடிச்சு பார்க்குறான், சரக்கும் குடிச்சு பார்க்குறான். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், அது வந்து ஒரு இயல்பான விஷயமா அவன் நினைச்சுக்கிட்டான், அதாவது எல்லோரும் செய்யலாம் நானும் இதை செய்யலாம் போல் இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். அப்ப அது தப்புன்னு அவனுக்கு தெரியல பாத்தீங்களா. அப்ப அது தவறு என்பதை நம்ம சுட்டி காட்டும் போதுதான் அதை நம்ம செய்யாம தடுத்து கொள்ள முடியும். அப்ப அதை சுட்டி காட்டுபவர் யாரா இருக்கணும், அந்த தவறு செய்யாதவரா இருந்தால் தானே சுட்டி காட்ட முடியும். இப்ப ஒருத்தர் சுட்டி காட்டுபவர் யாரு, தண்ணி அடிக்காதவரும் தம் அடிக்காதவரும் தான் போய் ஒருத்தங்கிட்ட போய் தம்பி நீ தண்ணி அடிக்க கூடாதுப்பா தம் அடிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொன்னாருன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் நானே தண்ணி அடிச்சுக்கிட்டு நானே தம் அடிச்சுக்கிட்டு போய் தம்பி நீ தம் அடிக்க கூடாதுப்பா தண்ணி அடிக்க கூடாதுப்பான்னு சொன்னால் அந்த பையன் திருப்பி கேட்டால் என்ன ஆகுறது, அந்த பையன் திருப்பி கேட்பான், ஏயா நீ முன்ன தம் அடிக்கிறதையும் தண்ணி அடிக்கிறது நிறுத்து, அப்புறம் நான் தண்ணி அடிக்கிறதோ தம் அடிக்கிறதோ நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு அவன் திருப்பி கேட்டான்னா இவர் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த பையன்கிட்ட பேச முடியும்? அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், நாம் அதில் தெளிவாக இருந்துக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு இதை பற்றி சொல்லணும். ஆனால் உண்மையில நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தன்னை மாத்திக்க தயாரா இல்லை, ஆனால் தான் படித்த பாடங்களை மற்றவங்களுக்கு உடனே சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராகிடுறாங்க. அப்போ அப்படியெல்லாம் தயாரானா எப்படி, உங்களுக்கே அதை பற்றி புரியல, உங்களுக்கே அதை பற்றி அனுபவம் இல்லை, அதுக்கான நேரடி அனுபவத்துக்கு நீங்கள் வரவே இல்லைங்கும் போது இதை நீங்கள் எத்தனை பேருக்கு சொன்னாலும் அது ஈடுபடாது இல்லை, ஏன்னா அது போய் சேராது, நேச்சராகவே இயற்கையாகவே அது வந்து போய் ரீச் ஆகாது. அப்போ நாம் இங்கே சரியாக இருந்துக்கிட்டு தான் மற்றவர்களுக்கு அதை சொல்லணும். அப்போ அது மாதிரி இங்கே இந்த அத்தியாத்ம ஞானம் என்பது எப்படின்னா, நான் அந்த தூய அறிவு ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிற தன்னுடைய சுய அறிவு பிரகாசத்தை நான் உணராமல் இருப்பதற்கு எனக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்றி வைத்து கொண்ட புற விஷயங்கள் தான் தடையாக இருக்கிறது. அப்போ அந்த தடையை நீக்கிவிட்டால் போதும், நான் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற தூய அறிவு ஆத்மா அப்படிங்கிறத இந்த செயலில் அழகாக புரிய வைக்கிறாருங்க. அப்போ நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு தான் உதாரணமெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், சூரியனை மறைப்பது மேகம் என்பது போல உங்களுடைய சுய அறிவை மறைப்பது உங்களுடைய அறியாமை என்று இங்கே நான் சொல்லித்தரேன். அப்போ அதை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களிடத்துல அறிவு இருக்குது, ஆனால் அது தடையாக ஏன் தெரியவில்லை? அந்த அறிவு இருப்பது வந்து தடைப்பட்டிருக்குங்கிறது உங்களுக்கு ஏன் தெரியவில்லை? நீங்கள் ஏற்கனவே ஏற்றி வைத்து கொண்டிருக்கிற அஜ்ஞானம் தான் உங்களுக்கு அதை தெரியாமல் மறைக்குது. அப்போ நீங்கள் முதல்ல உங்ககிட்ட இருக்கிற தவறுகளை திருத்திக்க பார்க்கணும். நான் திருப்பி திருப்பி இந்த தப்பை செய்கிறேன், அத்யாத்ம ஞானத்தை நான் படித்தாலும் நான் தூய அறிவு தான் தெரிஞ்சுக்கிட்டாலும் திருப்பி நான் ஏதோ ஒரு பயிற்சியை பண்ணி அதை அடைய பார்க்குறேன், இது எப்படி ஒரு அஜ்ஞானம்? பயிற்சி செய்பவன் யார், இந்த உடலும் மனசும் தானே, ஆனால் ஆத்மாவுக்கு அந்த மாதிரி பயிற்சி ஏதாவது இருக்கா, முயற்சி ஏதாவது இருக்கா? அது எதையுமே அடையிறது இல்லை, அது மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே அடையணும்னு ஆசைப்படுறது மனசு, ஏதோ ஒரு பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறது இந்த உடம்பு. அப்போ இது நான் அல்லவே அப்படின்னு நமக்குள்ள புரிதல் வந்து விட்டால் நாம் அந்த பயிற்சிகள் எல்லாம் விட்டு விடுவோம், இல்லைன்னா நம்ம விடமாட்டோம். எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு இதை செஞ்சால் தான் நான் அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மைண்ட் அதுலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அறியாமை நிலை தான் இங்கே தடை என்பதாகவே வித்யாரண்யர் வந்து இங்கே ஆரம்பத்திலேயே ஆழமாக இதை உபதேசம் பண்ணுறார். அப்போ இதை நீங்கள் நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய சான்ஸ்கிரிட் வேர்டில் விவகாரார்க வஸ்து அப்படின்னா தினசரி அனுபவம். நடைமுறையில் இந்த உலகம் வந்து நமக்கு தினசரி அனுபவமாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன நடக்குது, நாம் பேசுகிறோம், நம்ம செயல் செய்கிறோம், நம்ம அனுபவிக்கிறோம், அதில் இந்த உலகம், இந்த உடல், இந்த மனசு, நம்முடைய ஜீவிதம் எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் இவ்வளவு நம்ம இடத்துல இருந்தாலும் கூட அந்த அறிவு இருப்பதினால்தான் இது இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இந்த அறிவு இருப்பது அல்லது இல்லை என்று ஒரு பேச்சு நம்ம இடத்துல நடக்குது இல்லையா? ஏன்னா இந்த விவகாரத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது ஒரு சிலர் வந்து நான் இந்த ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிட்டேன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் வந்து நான் ஆத்ம ஞானத்தை அடையலன்னு சொல்றாங்க. அப்போ இங்க இருக்கிறது இல்லை என்று ஒரு பேச்சு நடந்தாலும் கூட இங்க உண்மையிலேயே ஆத்மாவிடத்துல இருக்குது இல்லைங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. அது மட்டும்தான் இருக்கிறது, அதனிடத்துல இல்லை என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. ஆனா இல்லை என்று சொல்வதற்கு காரணம் அது மறைக்கப்படுவதுதான் காரணம் அப்படிங்கறத இங்க சொல்றாரு. ஞான உத்பாதனம், அதாவது ஞானம் வந்து உருவாக்கப்படுவதில்லை, அது புதிதாக உண்டாகவும் இல்லை, அது முன்பு போல் இல்லாததும் இல்லை, அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதன் மேல் இருக்கின்ற தடை மட்டும்தான் நீக்கப்பட வேண்டும். அப்படி தடைகள் நீக்கிவிட்டால் அது எப்பொழுதும் போல இருக்கின்ற அது அந்த வஸ்து பிரகாசிக்க தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப நம்ம இதுக்கு தான் சூரிய உதாரணம் கொடுக்குறோம். சூரியன் வந்து எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது, அது பிரகாசித்து கொண்டே இருக்கிறது, அதனுடைய சுயம் பிரகாச ஒளி வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த ஒளி வெளிவராமல் தடுப்பது எது? தற்காலிகமாக உருவாகின்ற மேகக்கூட்டங்கள். அதுபோல இங்கு நான் எப்பொழுதும் அந்த தூய அறிவாக சுயம் பிரகாச அறிவு ஒளியாக பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய அறிவு ஒளி பிரகாசத்திற்கு தடையாக இருப்பது நான் உண்டாக்கி கொண்ட பயிற்சிகளும் சாதனைகளும் புற விஷயங்களின் நாட்டம் தான் காரணம் என்பதை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய அஜ்ஞானம் அப்படிங்கிறத இங்க ஆழமா புரிய வச்சிட்டார். அப்ப இங்க ஞானம் என்பது ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அது எப்பொழுதும் இருக்கின்ற இருப்பு. ஆனால் நாம் அதை புரிஞ்சிக்காம அந்த இருப்பின் மீது மற்ற விசேஷ சுகங்களை ஏற்றி வைத்து கொண்டு அதை ஏதோ அடையப் போகிறேன் என்பது போல வெளியே தேடிக்கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அஜ்ஞானம். இதுதான் நம்முடைய முக்திக்கான தடை என்பது இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப இங்க வந்து இந்த செயலில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய சாதகனுக்கான குறிப்பு என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒவ்வொரு செயலுக்குமே அந்த குறிப்பு கொடுத்துட்டே இருப்பேன், நீங்க அதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்துடணும். அதனால தான் நோட்ஸும் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு நோட்ஸும் கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப என்னன்னா, இப்ப சாதகனுக்கான உபதேச குறிப்புகள்ல உங்களுக்கு என்ன தடை தெரியுமா? நான் இன்னும் ஞானம் பெறவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணமே மிகப்பெரிய தடை. ஏன்னா உங்ககிட்ட வந்து ஏதோ ஞானம் வந்து ஏதோ வெளியிருந்து பெற வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதான் மிகப்பெரிய தடை உங்களுக்கு. ஏன்னா நீங்களே அந்த ஞான வடிவானவர் தான், ஆத்மானா அது ஞான வடிவானது தான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மகா ஞானியா ஞானமே வடிவாக இருக்கிற நீங்க வந்து எனக்கு இன்னும் ஞானமே கிடைக்கலீங்க, அந்த ஞானத்தை நான் எங்கெங்க போய் வாங்குறது, கிலோ எவ்வளோ ரேட்டுங்க, அது இந்த சாமியார்கிட்ட போனால் கிடைக்குமா, இல்லை அந்த சாமியார்கிட்ட போனால் வாங்கலாமா, இல்லை இந்த புத்தகம் படித்தா கிடைச்சிருமா, அந்த புத்தகம் படித்தா கிடைச்சிருமா அப்படின்னு நீங்கள் வெளியே தேடுற அந்த அஜ்ஞானம் இருக்கு பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய தவறு. அப்போ நீங்கள் உண்மையில் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், ஞானம் இல்லை, ஞானம் மறைந்துள்ளது அப்படிங்கிற அந்த அஜ்ஞானத்தை நீக்கி கொள்ள வேண்டும். நீ தேடுவது உன்னிடம் இல்லாதது அல்ல, அது நீயாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற உபதேசம் தான் இங்க தத்துவமசி. இங்க வேதம் கொடுக்குற மிகப்பெரிய உபதேசமே என்ன அப்படின்னா, தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியம் என்ன சொல்ல வருது, நீ அதுவாகத்தான் இருக்கிறாயின்னு சொல்லுது. ஆனா நாம அந்த விஷயத்தை கேட்டாலும் நான் அதுவாகத்தான் இருக்கிறேங்கிறத நம்ப மாட்டேங்கிறோம். ஏன் அப்படின்னா, விஷய சுகங்கள் தான் காரணம், அஜ்ஞானம் தான் காரணம். அப்போ அந்த அஜ்ஞானத்தின் காரணமா நான் ஏதோ அந்த ஞானத்தை அடைகிறதுக்கான ஒரு முயற்சி வேற செய்யறேன், ஒரு பயிற்சி வேற செய்யறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு அறியாமை நிலை. அதுக்கு தான் நான் உதாரணம் என்ன சொல்லுவேன், ஒரு நீரிலேயே இருந்து கொண்டிருக்கிற, கடல் நீரிலேயே இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு மீன் வந்து கடலை காட்டி கொடுங்க அப்படின்னா எப்படிங்க காட்டி கொடுக்க முடியும், அது கடலுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு கடலை காட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி, நீங்க அந்த தூய அறிவாக ஞான வடிவாகவே இருந்து கொண்டு எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு நீங்க வெளியே கேட்டால் எப்படிங்க கொடுக்க முடியும், முடியாதுங்கிறாரு வித்யாரண்யர். என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் அந்த ஞான வடிவா இருக்கிறப்பா, அப்படி ஞானமாகவே நீ இருந்து கொண்டு நான் இன்னும் ஞானம் பெறவில்லை என்பது எவ்வளவு ஒரு அஜ்ஞானம், எவ்வளவு ஒரு அறியாமை. அப்ப ஏன் நீ ஞானம் பெறவில்லை என்று நினைக்கிறாய் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க மைண்ட் செட் எப்படி தெரியுமா, ஏதோ ஒன்னு பண்ணா ஞானம் கிடைச்சிடும், இருங்க நான் இன்னைக்கு காலையில போய் பூஜை பண்ணிட்டு வரேன் எனக்கு ஏதாவது அறிவு கிடைச்சிடும், இருங்க நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்ப நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும், அப்படின்னு ஏதோ ஒரு தேவையில்லாத விசய சுகங்களை வெளி விவகாரங்களை இழுத்து போட்டுக்கிட்டு அதை செஞ்சாதான் நான் அந்த அறிவாக பிரகாசிக்க போகிறேனுங்கிற ஒரு அறியாமை எண்ணம் உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா. அதையெல்லாம் நீங்க நீக்கணும். அதை நீக்கினா மட்டும்தான் நீங்க அறிவா பிரகாசிக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்க எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பிரகாசிக்கவே முடியாது. ஏன்னா இப்ப நான்லாம் வந்து ஹையர் சப்ஜெக்ட் வந்துட்டேன். இப்ப நம்ம எடுக்கிற பாடமெல்லாம் வந்து ரிபுகீதை, இப்ப இந்த பஞ்சதசியெல்லாம் எங்க போயிடுச்சு, வெளியே செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பாங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஆனா நீங்க என்ன கேட்கறீங்கன்னா பேசிக் லெவல்ல எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கேட்கறீங்க. பேசிக் லெவல்ல சொல்லி கொடுக்கறதுக்கு இங்க வேலை இல்லை. ஏன்னா நம்ம என்ன 15 வருஷமா இதே தானே கத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்துல என்ன சொல்ல வரோம், இந்த மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, மனதை அமைதிப்படுத்துவதற்கு இந்த மாதிரி ஒரு தியானம் பண்ணுங்க அப்படின்னு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். எதுக்காக? அது ஆரம்ப நிலை சாதகம். அப்பதான் 1ஆம் கிளாஸ் படிக்க வந்திருக்கிறான், கிண்டர் கார்டன் லெவல்ல இருக்கிறான், அப்ப அவனுக்கு அதெல்லாம் கொடுக்கலாம். பிரைமரி ஸ்கூல்ல இருக்கிறான், அப்ப அவனுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்கலாம், ஆனாவண்ணா சொல்லி கொடுக்கலாம். அப்ப பிரைமரி ஸ்கூல்ல இருக்கிற லெவல்ல நம்ம அதெல்லாம் கண்டிப்பா சொல்லணும். ஆனா இப்ப நீங்க பிஹெச்டி லெவல்ல படிக்க வந்துட்டு எனக்கு பிரைமரி ஸ்கூல்ல ஏதாவது விஷயம் இருக்கா, ஏபிசிடி எப்படிங்க படிக்கிறது, ஆனா அவனா எப்படிங்க சொல்லி கொடுங்கன்னு கேட்டா இது எவ்வளவு பெரிய ஒரு அஜ்ஞானம், அறியாமை. அது புரியாமையே நிறைய பேர் இன்னும் இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கான ப்ராப்ளம். ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஹையர் லெவல் சப்ஜெக்ட் வந்துட்டோம். இப்ப நம்ம பஞ்சதசியெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா கீழ்நிலை மாணவர்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா இதெல்லாம் உயர் பரிமாண விஷயத்தை இங்க வித்யாரண்யர் போன்ற ஞானிகள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரிபுகீதையில வந்து ரிபு முனிவர் வந்து எவ்வளவு பெரிய உயரிய விஷயங்களை நமக்கு உபதேசம் பண்ணாரு. அப்ப இது மாதிரி பெரிய பெரிய நூல்களை நம்ம படிக்கும் போது நம்ம என்ன ஆயிடணும், நானே அந்த அறிவு, நானே அந்த ஆத்மா அப்படிங்கறத திடமா நிக்க வேண்டாமா? அப்பதான் நம்ம திட ஞானியா மாற முடியும். ஆனா நான் அந்த ஆத்மா, நான் அந்த அறிவுங்கிறத நம்பாமையே நம்ம வேற ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அதுக்கு ஏதாவது பயிற்சி இருந்தா சொல்லுங்க, ஏதாவது முயற்சி இருந்தா செய்யறேன் அப்படின்னு நீங்க கேட்டா நான் என்னத்தை சொல்லித்தர்றது? அதனால நீங்க தான் அதை முடிவு பண்ணணும் அப்படிங்கறத இங்க வித்யாரண்யர் சொல்றாரு. அப்ப இங்க சாதனை செய்ய வேண்டும் அப்படிங்கறதே ஒரு அஜ்ஞானம் தான். நான் ஏதோ ஒண்ணு அடைய போறேங்கிறதுக்காக நீங்க ஏதோ ஒரு சாதனை செய்ய பாக்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்ககிட்ட இருக்கிற அறியாமைங்கிறாரு. புதிய அனுபவத்தை தேடாதேங்கிறாரு. சமாதியை உருவாக்காதேங்கிறாரு. சமாதி தேவையில்லை. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே சமாதி நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எதுக்கு சமாதி? சமாதின்னா என்னன்னே தெரியாம நான் போய் நிர்விகல்ப நிலைக்கு போறேன், அப்படியே நான் வந்து தியானத்தில் உட்காந்து அப்படியே அமைதியாக போறேன் அப்படின்னு இப்படி தான் நிறைய பேர் ஏதோ முயற்சி பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது என்ன காரணம்னா அந்த மைண்ட் அப்டேட் ஆகாது தான் காரணம், புரியல. அதனால ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க மனசு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் அதுகெல்லாம் என்ன தெரியுமா, இங்க வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா அதுகளெல்லாம் உள்ளே இருக்கும் தடைகள் அப்பா, அதுதான் உனக்கு தடை. சூரியனை மறைக்கின்ற மேக கூட்டங்கள் எல்லாம் சூரியன் இல்லாதது போல காட்டுவது போல இங்கு நீ தூய அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய சுயம்பிரகாச அறிவு ஒளியை தடுக்கின்ற தடைகள் தான் இது போன்ற பயிற்சிகளும் முயற்சிகளும் எண்ணங்களும் என்று இங்க வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டார். அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கணுங்க, இதை புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைக்கு வாங்க. ஏன்னா இப்ப நம்ம பஞ்சதசியெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னா டைரக்டா நம்ம அந்த நிலையில நிக்க பழகணும். அந்த அறிவு தான் ஆத்மா தான் நான் அப்படின்ட்டு அந்த சுயம்பிரகாச அறிவு ஒளியில நீங்க இருக்கிறதுக்கான குழு நான் எப்படி கொடுத்தேன், நான் இருக்கிறேனுங்கிற தன்னுணர்வை பிடிச்சுக்கிட்டே இருங்க. எப்பெல்லாம் சும்மா இருக்கிறீங்களோ அப்ப நான் இருக்கிறேன் அப்படியே அமைதியா உட்காந்து தன்னுடைய இருப்பை பார்த்துக்கிட்டே இருங்க. நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நானுங்கிற அந்த எண்ணத்தை நீங்க இழக்கவே முடியாது. இப்ப அந்த நானுங்கிற எண்ணம் ஏதாவது மாறுமா, உங்களுடைய இருப்பு ஏதாவது மாறுமா? இப்ப நீங்க 3 வயசு குழந்தையா இருந்தப்ப நான் இருக்கிறேன்னு சொன்னீங்க, 10 வயசு குழந்தையா இருக்கும்போது நான் இருக்கிறேன்னு சொன்னீங்க, 15-20 வயசு வாலிப பருவத்தை அடையும் போது நான் இருக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ நீங்க 80 வயசு ஆனாலும் நான் இருக்கிறேன்னு தான் சொல்றீங்க. இந்த இருக்கிறேனுங்கிற வார்த்தையில ஏதாவது மாற்றம் நடந்ததா? காலம் மாறிச்சு, உடல் மாறிச்சு, ஆனா உணர்வு மாறவே இல்லைங்களே. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்டெப்தான சப்ஜெக்ட். அதாவது நீங்க உடல்ல மாற்றத்தை அடைஞ்சிங்க, 3 வயசு குழந்தை, 10 வயசு பையன், 16-20 வயசு வாலிப பருவம், அப்புறம் 50-80 உங்களுக்கு வயோதிகம் வரலாம், உடல் மாறலாம், உலகம் மாறலாம், உணர்வு மாறாது. 10 வயசுலயும் நீங்க நான் இருக்கிறேன்னு தான் சொன்னீங்க, 20 வயசுலயும் நான் இருக்கிறேங்கன்னு தான் சொன்னீங்க, 50 வயசுலயும் நான் இருக்கிறேன்னு தான் சொல்றீங்க, இப்பவும் நான் இருக்கிறேன்னு தான் சொல்றீங்க. அப்ப எப்பொழுதும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வை ஒருவன் இழக்கவே முடியாது. அப்ப அதுதான் நீ, அதுதான் உன்னுடைய சுயம். அப்ப அந்த சுயத்தை பிடிக்காம நீ வெளியே எதையோ தேடுகிறாயேப்ப, அது எப்படி உனக்கு சாத்தியமாகும்? அது முடியாதுங்கிறாரு இங்க வித்யாரண்யர். வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வை விட்டுட்டு அவன் இருக்கிறானான்னு வெளியே ஏன்ப்பா பாக்குறேன், அவன் இருக்கிறானான்னு பக்கத்து வீட்டுக்காரனையே நீ பார்த்துட்டு இருக்கிற, அப்புறம் அந்த கோயிலில் கடவுள் இருக்காரான்னு அங்கே என்னத்தை போய் தேடுற, அப்புறம் அந்த இடத்துல பிசாசு இருக்குமான்ட்டு பயந்துக்கிட்டு ஏன் போக மாட்டேங்கிற. அப்போ இதுதான் அஜ்ஞானம் தடைகள் அப்படிங்கிறாரு. இங்கே என்ன தடைகள் சொல்கிறாருன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு ஏதோ புண்ணியம் வந்துடும், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு ஏதோ மகிமை கிடைச்சிரும், அப்புறம் ராத்திரி நேரத்தில் இந்த இடத்துக்கு போனால் என்னை பேய் அடிச்சிடும், அப்படி இப்படின்னு நீங்கள் ஏற்று வைத்து கொண்ட எண்ணங்களில் சிக்கிக்கிட்டு வெளியே எண்ணமோ இருக்கு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் இருக்கிறதுனால்தான் இதெல்லாம் இருக்குது. வெளியே பேயும் நீங்கள் இருக்கிறதுனால தான் இருக்குது, பிசாசும் நீங்கள் இருக்கிறதுனால தான் இருக்குது, கடவுளும் நீங்கள் இருக்கிறதுனால தான் இருக்கிறாங்க. ஏன்னா நான் இருக்கிறேன்னுங்கிற தன்னுணர்வு தான் இதையெல்லாம் வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் உங்களுடைய தன்னுணர்வை பிடிச்சா மட்டும்தான் வெளி உணர்வு உண்மையிலேயே உண்டாகாது. ஏன்னா வெளியே ஒன்றுமே இல்லை, அது உங்களுடைய இருப்புனால இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அதெல்லாம் தோற்ற பிம்பம், அதுதான் நம்ம சொல்கிறோம் மாயத்தோற்றம். அப்போ இந்த மாயத்தோற்றம் ஏன் உண்டாகுது? அதற்கான ஊடகம் உண்டாகி விட்டதுனால, கண்ணாடி உண்டாகி விட்டதுனால அந்த மாயத்தோற்றம் உண்டாகுது. இப்போ கண்ணாடி உடைக்க முடியாது, ஏன்னா நீங்கள் இந்த கண்ணாடிக்குள்ளே வந்த பிறகுதான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அப்போ இந்த உடலும் மனதும் இந்த பிறவியில் உங்களுக்கு உங்களை யாருன்னு காட்டி கொடுப்பதற்கான ஒரு ஊடகமாக கிடைச்சிருக்கு. அது எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ மக்கள் தொகையில் உடம்பு கிடைச்சிருந்தாலும், படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு பல்வேறு உடல்கள் கிடைக்கப்பட்டிருந்தாலும், மனிதனின் அறிவு பரிமாணத்தில் ஒரு சிலர் மட்டும்தான் இதை உணர்கிறார்கள் அப்படின்ட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில் சொல்கிறாருன்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ நீங்கள் இதெல்லாம் நல்லா உள்வாங்கி பாருங்களேன். அரிதான உடல் கிடைச்சிருக்கு, அருமையான மனித உடல் கிடைச்சிருக்கு, அதில் பகுத்தறிவு பரிமாணம் உயர்ந்து நிற்குது. ஆனால் அந்த பகுத்தறிவு பரிமாணங்கிறதே கல்வியின் அடிப்படையில் தான் கிடைத்திருக்கு. அந்த கல்வி உயரிய அத்தியாத்ம ஞான கல்வி கிடைச்சிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உயரிய கல்வி உள்ளே போன உடனே அந்த கல்வி என்ன பண்ணுது? உங்களுடைய அஜ்ஞானத்தை மட்டும்தான் போக்குது, உங்களுக்கு அறிவை கொடுப்பதே கிடையாது. அப்போ நீங்கள் அந்த தூய அறிவாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உங்களுக்குள்ள உணர்ந்த மறு வினாடி நீங்கள் பிரகாசிக்க தொடங்க வேண்டியது தானே. ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் இன்னும் ஏதாவது பயிற்சி இருக்கா, முயற்சி இருக்கா, ஏதாவது அனுபவம் இருக்கா, சமாதி இருக்கா, இந்த சமாதி பண்ணால் நல்லா இருக்குமா, அந்த சமாதி பண்ணால் நல்லா இருக்குமா, என்னை செத்த பிறகு குடியில் வைப்பீங்களா இல்லை எரிச்சிடுவீங்களா புதைச்சிடுவீங்களா, எவ்வளவு கேள்வி. இந்த ஆன்மீகத்தில் எவ்வளவு புரளிகள் உண்டாக்கப்பட்டிருக்கு தெரியுமா? ஒரு மனிதன் வந்து இறந்த பிறகு அவன் உடம்பை எரிச்சா என்ன, புதைச்சா என்ன, அவனை கொண்டு போய் சமாதி வச்சா என்ன, அதுவே ஜடப்பொருளாக மாறிடுச்சு. கல்லு மண்ணு கூட கொண்டு போய் இதை தூக்கி போட வேண்டிய ஒரு விஷயம், வெளியிருந்தால் நாரும், மண்ணுக்குள்ளே போட்டால் நாராது, அவ்வளவுதான் விஷயம். அதை வந்து நான் எனக்கு சமாதி வைங்கன்னு சொல்றதுனால என்ன மாற்றம் நடந்துட போகுது? அந்த உடலாம் அவர், அந்த உடலாம் அந்த சித்தர். இறந்து போனவன் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டான்ட்டு கொண்டு போய் ஒரு மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு பல ஆண்டுகளாக பராமரிச்சுக்கிட்டு அதில் எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்பெல்லாம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே எதையுமே நீங்கள் வெளியே தேடி பிடிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் இருக்கிறதுனால தான் அந்த சமாதியே இருக்குது. ஏன்னா அந்த சமாதிங்கிறது உங்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணம், அந்த தவறான புரிதலில் நீங்கள் சமாதி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் உங்கள் மைண்டு பண்ணுற ப்ளே. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இங்கே. அறிவுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. அறிவு வந்து உலகமே படைக்கப்படலைன்னு சொல்லும்போது அந்த உலகத்தில் ஒன்று படைச்சிருக்கிறவாகவும் அதில் ஒரு சமாதி இருக்கிறதாகவும் அந்த சமாதிக்குள்ளே போனால் வைப்ரேஷன் ஆகுதுங்கிற மாதிரியும் எவ்வளோ ஒரு அஜ்ஞான விஷயங்களை நாம் ஏற்றி வச்சுருக்கோம். அப்போ இதுதான் நமக்கு தடைகள்ங்கிறாரு. இந்த தடைகளை வந்து டைரெக்டாக பேசுகிறாரு, நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ இங்கே போனால் சிறப்பு அங்கே போனால் சிறப்புங்கிறதுலாம் மைண்டினுடைய பிளேங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. சிறப்பானவராக நீங்களே இருந்து கொண்டு வெளியிருந்து ஏதோ சிறப்பை அடையப் போகிறேன் என்று தேடுவது அஜ்ஞானம், அறியாமை. அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா இந்த ஸ்லோகத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த இடத்துல நீங்கள் நிதித்தியாசனம் செய்ய வேண்டியது என்ன? என்னுள் இருக்கின்ற அறிவை உருவாக்க வேண்டியதில்லை, அதை மறைத்து கொண்டுள்ள அறியாமைகளை நீக்கினால் போதும், அவ்வளவுதான். நீங்கள் அந்த சுயம் பிரகாச அறிவாகத்தான் இருந்துகிட்டு இருக்கீங்க, அதை வந்து நீங்கள் வெளியிருந்து உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய ஞானத்தை உங்களுடைய இருப்பை வெளியிருந்து யாரும் காட்டி கொடுக்கவே முடியாது. நீங்கள் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு இன்னொருத்த வந்து நீங்கள் இருக்கீங்க நீங்கள் இருக்கீங்கன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இருக்கிறேன் என்ற தன்னிருப்பை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அதை நாம் எப்பொழுதும் இழக்கவே முடியாது. அது எல்லா காலங்களிலும் இருக்கின்ற இருப்பு. அப்போ நான் 10 வயசிலும் நான் இருக்கிறேன்னு சொன்னேன், 50 வயசிலும் நான் இருக்கிறேன்னு சொன்னேன், இப்போ 80 வயசிலும் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன் என்றால் நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? இந்த உடலாக இருக்கிறேனா, இந்த மனமாக இருக்கிறேனா, இந்த உலகமாக இருக்கிறேனா? இல்லை, நான் அந்த தூய உணர்வாக இருக்கிறேன். அப்படி நீங்கள் உங்களுடைய உண்மைத்தன்மையை தன்னிருப்பை நீங்கள் உங்களுக்குள்ளே உணர்ந்துட்டீங்கன்னா மறு வினாடி இந்த உடல் நீங்கள் கிடையாது, இந்த மனசு நீங்கள் கிடையாது, இந்த உலகம் நீங்கள் கிடையாது, எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே. அப்ப இந்த நிலையில நீங்க அறிவை உருவாக்க வேண்டுமா? அவசியமே இல்லை, ஏன்னா நீங்க தான் அந்த அறிவு. அப்ப என்ன, இந்த அறிவை அறிய முடியாமல் தடுக்கின்ற அறியாமைகளை நீக்கி கொண்டால் போதும். இதுதான் நீங்க செய்ய வேண்டிய நிதித்தியாசனம். அப்ப இந்த நிலையில முக்தின்னா ஏதாவது வருமா? முக்தி என்பது ஏதோ வருகின்ற ஒரு விஷயம் கிடையாது, அது ஏதோ அடையக்கூடிய நிலை கிடையாது. இதெல்லாம் தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட புரிதல்கள். ஏன்னா முக்தி மோட்சம் என்பது உண்மையில் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் இருக்கிறேன் என்ற தன்னிருப்பை தான் உணர்ந்து விட்டால் அதுதான் முக்தி, அவ்வளவுதான். வேற ஏதோ வெளியே போய் நான் வைகுண்டத்துக்கு போறேன், சிவபெருமானை பார்க்கறதுக்கு அவ கைலாசம் போறேன், அவங்கவுங்களுக்கு ஏதோ முக்தின்னு சொல்லி வச்சிருக்காங்க, அங்கெல்லாம் நான் போறேன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு ஒரு அறியாமை அப்படிங்கறத இங்க புரிய வைக்கிறார். அப்ப இது மாதிரி ஏற்றி வைக்கப்பட்ட தவறான புரிதல் மட்டும்தான் இப்போ இங்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதாங்க முக்தி. முக்தினா என்னன்னா, நீங்க அத்வைத வேதாந்தம் பொறுத்த வரைக்கும் முக்திக்கு என்ன டெபினேஷன் கொடுக்குதுன்னா, அறியாமை நீங்கிவிட்டால் நீ அந்த அறிவாக பிரகாசிக்கிறாய் இல்லையா, அதுக்கு பேர் தான் முக்தி, அவ்வளவுதாங்க. அதுக்கு பேர் தான் மோட்சம். அப்ப முக்தி மோட்சம் என்றால் என்ன? தன்னிருப்பை தான் உணர்வது முக்தி, அவ்வளவுதான். சிம்பிள் டெபினேஷன், தன்னிருப்பை தான் உணர்வது முக்தி. அப்ப தன்னிருப்பை தான் எப்பொழுதும் உணர்ந்து கொண்டிருக்கின்றவன் முக்தி அடைந்து விட்டான், அவன் தான் ஜீவன் முக்தன். ஆனால் தன்னிருப்பை தான் உணராமல் வெளியே என்னமோ இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருப்பவன் எப்படி முக்தன் ஆவான்? அவன் மூடன் ஆவான் என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நீங்க மூடனா முக்தனா அப்படிங்கிறது உங்களிடத்திலேயே கொடுக்கப்படுகிறது என்பதை இங்க சாஸ்திர ரீதியாவே வித்யாரண்யர் பேசுறார். அப்புறம் ஸ்லோகம் 14, தஸ்ய ஹேதுகு சமானாபிகாரகா புத்திரத்வனி ஸ்ருதௌ இகானாதிரி வித்யைவ வியாமோகைக நிபந்தனம். இந்த பாடல், இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, அருமையான கருத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படையை வச்சுதான் இங்கேயும் பேசுறார். ஏற்கனவே நமக்கு தடைக்கு என்ன காரணம், ஒரே நேரத்துல மனசு பலவிதமான விஷய சுகங்கள்ல ஈடுபடுவது தான் தடைக்கு காரணம். ஏன்னா கொஞ்ச நேரம் கூட மைண்ட் சும்மா இருக்காது, இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இந்த இதை பண்றேன், எப்படி எதையாவது ஒன்னு இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இதுக்குதான் கடந்த ஸ்லோகத்துல என்ன பொருள் புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு வித்யார்த்தி இருக்காரு, ஒரு ஆசிரியர் இருக்காரு, அவர் வேத பாடசாலையில வேதங்களை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியராக இருக்காரு, அவர் தன்னுடைய மகனையும் அந்த வேத பாடசாலையில சேர்த்திருக்காரு. அப்ப அந்த வேத பாடசாலையில வேத மந்திரங்களை ஒழிக்கிற ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லோரும் வேத மந்திரங்களை ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய மகனும் அந்த குரூப்ல உட்காந்துக்கிட்டு வேத மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனாலும் இவருக்கு மட்டும் கேட்க மாட்டேங்குது அவங்க பையனுடைய குரல். இவருடைய பையனே தான், இவருடைய மகனுடைய வாய்ஸ் இவர் டெய்லி கேட்டு ஃபெமிலியரா பழக்கப்படுத்தி தான் வச்சிருக்காரு. ஆனாலும் அந்த கூட்டத்தோட பசங்க சேர்ந்து கத்துற சத்தத்துல இவருடைய பையனுடைய குரல் அவரால் தனித்து பிரித்தறிய முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், மற்ற குழந்தைகளுடைய சப்தத்தினால கவனச்சிதறல் ஏற்பட்டு இவருடைய குழந்தைகளுடைய சப்தத்தை இவரால் கேட்க முடியாதது போல, இங்கு தூய அறிவாகிய சுய அறிவை அறிய முடியாமல் அஞ்ஞானத்தினாலே மற்ற விசய சுகங்களின் மீது ஆர்வம் செலுத்தி கொண்ட மனசு அதில் மூழ்கி விட்டதினால தன்னுடைய இருப்பை தான் அறியாமல் திரும்பாமல் வெளி விஷயத்திலேயே நாட்டம் காட்டி கொண்டிருக்கிறது. அப்ப எப்பொழுது இந்த மனமானது உள்பக்கம் திரும்பி தன்னுடைய சுய அறிவை தன்னிருப்பை தான் உணர்கிறதோ, அப்பொழுது அந்த மனமானது மறைந்து விடுகிறது, அங்கு அறிவு பிரகாசிக்க தொடங்குகிறது. இதுதான் இங்க பாயிண்ட்டுங்க, இதைதான் சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா, நீ வெளி விவகாரங்கள்ல ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் உன்னுடைய சுயத்தை நீ உணரவே முடியாதுப்பா. நான் இருக்கிறேன்னு தன் உணர்வை உனக்குள்ள பாக்குறதுக்கான பயிற்சி என்ன, நீயே அதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ வெளியே போற மனசை நிறுத்தினா போதும். வெளியே அங்கங்க ஆர்வம் காட்டுற செயல்பாடுகளை விட்டா போதும். நான் இந்த பயிற்சியில போய் 10 நாள் கலந்துட்டு வரேன், அந்த பயிற்சியில போய் அதை பாக்குறேன், இந்தந்த ப்ரோக்ராம் இருக்கு, இந்த கிளாஸ் இருக்கு, அப்புறம் இந்த மந்திரம் இருக்கு, இந்த ஜபம் இருக்குன்னு எதையாவது ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய இருப்பை உணரவே முடியாது. இப்ப இதெல்லாம் நீங்க ஏற கட்டிட்டு நீங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய சுயம் உங்களுக்கு வெளிப்படும். அப்ப இந்த இடத்துல நீங்க இந்த அளவுக்கு அப்டேட் ஆகிட்ட பிறகு அதுதான் நீங்க செய்ய வேண்டியதே, முடிந்த முடிவா நீங்க அதை மட்டும்தான் செய்யணும், வேற எதையுமே செய்யக்கூடாது. நான் இருக்கிறேன்ங்கிற தன்னிருப்பை சதா உணர்ந்தவாறு நீங்க எப்பெல்லாம் சும்மா இருக்கிறீங்களோ அப்ப தானே கண்ணை மூடிக்கிட்டு நான் இருக்கிறேன்ங்கிற உங்களுடைய சுயத்தை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தான் அந்த இருப்பு, அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அந்த கண்ணை மூடிக்கிட்டு நீங்க அந்த இருட்டை பார்க்கும்போது நம்ம அதுக்கான மந்திரங்கள் அந்த தியானங்கள் எல்லாம் நம்ம வந்து அதுக்கு தான் ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையில கொடுத்துருக்குறோம். தகர ஆகாச தியானம், அப்புறம் பிரம்ம தியானம், இந்த மாதிரி சில தியானங்களுக்கு எல்லாம் பெயர் வச்சு உபநிஷதங்கள் வழியில உங்களை வழி நடத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த தியானத்துக்குள்ள போகும்போது மட்டும்தான் நீங்க உங்களுடைய தன்னிருப்பை உணர முடியும். இல்லைனா இந்த மனசு வெளி விவகாரத்திலேயே சிக்கிக்கிட்டு ஏதோ வெளியே ஏதோ இருக்குது, வெளியே ஏதோ இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே நம்ம கொடுக்குற தியானம் வந்து தியானிப்பவன் ஒருத்தன் கிடையாது, தியானிக்கப்படும் பொருள் என்று இன்னொன்று கிடையாது. அந்த தியானம் தான் நீங்கிறத சொல்கிறது தான் இங்கே நம்ம கொடுக்குற ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையுடைய தியான வழிகள் எல்லாம். அப்போ அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு அந்த இதை புரிய வைக்க பார்க்குறேன். அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய சுயத்தை நீங்கள் எப்போ உணர்ந்துக்கிட்டு இருக்கிற தன்னிருப்பை நீங்கள் எப்பொழுதும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், அதிலிருந்து விலகவே கூடாது. அதை விட்டுட்டு நீங்கள் வெளியே எந்த விவகாரத்துக்குள்ளே ஈடுபட்டாலும் உங்களுடைய சுயம் உங்களுக்கு அனுபவம் ஆகாது. அது அனுபவம் ஆகாமல் இருக்குன்னா என்ன காரணம், வெளி விவகாரங்களில் ஆர்வம் போயிடுச்சுங்கிறது தான் காரணம். அப்போ இங்கே தடையின் காரணம் நமக்கு தெளிவுபடுத்தப்படுது. இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்கிறார் வித்யாரண்யர்னா, உனக்கு பிரதிபந்தமாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் சமானாயி ஹாரஹாங்கிறாரு. அதாவது ஒரே நேரத்தில் பல பக்கங்களில் கவனம் சிதறுவது தான் இங்கே தடை அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கவனச்சிதறலுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனசு வந்து இந்த வெளி விஷயங்களை உண்மை என்று நம்பிக்கொண்டு அந்த விவகாரத்தில் ஆர்வம் காட்டுவது தான். அப்போ இப்போ அந்த வகுப்பறையில் அந்த மாணவனுடைய சப்தத்தை அவங்க அப்பா கேட்க முடியாமல் போனதுக்கு வந்து அவருக்கு காது இல்லாமல் போச்சா, இல்லை அந்த பையனுடைய சப்தம் இல்லாமல் போச்சா? இல்லை, அவருக்கு காதும் இருக்குது அந்த பையனுடைய சப்தமும் இருக்குது. ஆனால் அதை ஏன் அவரால் ரெகக்னைஸ் பண்ண முடியல, ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா, கவனச்சிதறல். என்ன மாதிரி கவனச்சிதறல்னா, மற்ற பசங்களுடைய சப்தம் வந்து தடுக்குது. அது மாதிரி இங்கே சுய அறிவாகிய ஆத்மாவா நான் இருப்பதை அறிவதற்கு எனக்கு புலன்களும் தேவையில்லை, உடலும் தேவையில்லை, மனசும் தேவையில்லை. என்னுடைய இருப்பு எப்பொழுதும் சதா இருந்து கொண்டே இருக்கிறது. அது இந்த உடலின் வாயிலாக அறிய வேண்டிய அவசியம் கிடையாது, மனதின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமும் கிடையாது. அப்போ இங்கே உடல் புலன்கள் மனம் எல்லாம் கடந்து நிற்கிற அந்த நிலைப்பாடு, தன்னிருப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிற நிலை என்ன இருக்கு, உணர்வு நிலையா இருக்கு. அப்போ அந்த உணர்வு நிலையை நம்ம தொடுவதற்கு இங்கு புலன் மூலமாக ஏதாவது செஞ்சால் முடியுமா, அல்லது மனதின் மூலமாக ஏதாவது செஞ்சால் முடியுமா, அல்லது இந்த உடலின் மூலமாக ஏதாவது செஞ்சால் முடியுமான்னா, முடியாதுங்கிறது தான் இங்கே கவனச்சிதறல் என்று சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அதை இங்கே புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த புத்திரத்வனிங்கிறாரு. அந்த புத்திரத்வனின்னா அந்த பையனுடைய சவுண்டை வந்து கேட்க முடியல, ஏன்னா மற்ற பசங்கள்லாம் சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்கிறதுனால கவனச்சிதறல் உண்டாகுது. அந்த கவனச்சிதறல் தான் அவித்யை, அறியாமை அப்படிங்கிறாரு. அப்போ ஆத்மா எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது, ஆனால் பல்வேறு விஷய சுகங்களின் காரணமாக அது தெரியவில்லை. அது அனாதீர் அவித்யா ஏவ. இதுதான் இந்த ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான பாயிண்டாக சொல்கிறாரு. அவித்யைக்கு ஆரம்பம் காண முடியாதுங்க, ஆனால் முடிவு இருக்குங்கிறாரு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அனாதீர் அவித்யா ஏவ. அனாதினா அது எப்போ தொடங்கியதுன்னு தெரியாது. அப்போ இங்கே அது அனிர்வச்ச நியமம் என்று நம்ம படிக்கிறோம். நம்ம வேதாந்த பாடங்களை படிக்கும்போது அந்த விஷயம் வந்து எப்போ தொடங்கியது, எங்கே எங்கே எனக்கு அஜ்ஞானம் என்றைக்கு இங்கே வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமானா, நம்ம பிறப்பு எடுத்ததே அஜ்ஞானத்தினால தான் பிறப்பு எடுத்திருக்கிறோம். நம்ம உடம்பு வந்தது காரணமே அறியாமை தான். நம்ம அறிவாக மாறி இருந்தோம்னா அதுக்கு எதுக்கு நம்ம உடம்பு எடுக்க போகிறோம்? நம்ம வந்து அறிவாக மாறின பிறகு நமக்கு உடம்பு கிடைக்காதுங்க. அப்போ இந்த பிறவிலையாவது நம்ம அறிவாக மாறிட வேண்டியது தானே. இத்தனை பிறவிகள் எடுத்தோம், புல்லா புழுவா பறவையா மிருகமா பாம்பா பல்லியா, எத்தனை பிறவி எடுத்தோம், ஆனால் ஒன்றுலையுமே நம்ம வந்து நம்மளை தெரிஞ்சிக்க முடியல. அப்போ அரிதான மனித பிறவி இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த பிறவியில் நம்ம யாருன்னு நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இது போல ஒரு உயரிய சந்தர்ப்பத்தை உருவாக்கின அந்த நிலையில் நம்ம நிற்காம திருப்பி திருப்பி நம்ம வெளி மோகத்தில் ஈடுபாடு காட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஜெயிக்க மாட்டோம்ல. அப்போ இந்த அவித்யை தானே, இந்த அஜ்ஞானம் தானே நமக்கு தடையாக இருக்கு. அப்போ இந்த தடைக்கு காரணம் காண முடியாது, ஆனால் முடிவு உள்ளது. அந்த முடிவு யாரிடத்தில் உள்ளது? உங்களிடத்திலேயே உள்ளது. ஏன்னா நீங்கள் கிடைக்காத ஒரு உடம்பு எடுத்துட்டீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் என்னென்ன உடம்பு எடுத்துருந்தீங்க உங்களுக்கே தெரியாது. ஆனால் இப்போ இத்தனை நாள் கிடைக்காத, இத்தனை பிறவிகள் கிடைக்காத ஒரு அரிதான மனித உடல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த அரிதான மனித உடலில் மனசும் தெளிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த பாடத்துக்கு வந்திருக்கீங்களே, மனித உடல் கிடைச்சது எல்லாமே இந்த பாடத்துக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பாடத்தில் அத்தியாத்ம ஞான கல்விக்குள்ள வர முடியுதுன்னா மனசு தெளிஞ்சவங்க தான் இதில் வர முடியும். மைண்டு பியூரிஃபிகேஷன் இருந்தால் தான் இந்த பாடமே உள்ளே போகும். அப்போ இந்த பாடத்துக்குள்ளே போன உடனே தான் உங்களுக்கு இதில் நாட்டமே வரும். ஓ, இது ஏதோ பயங்கரமான விஷயத்தை சொல்கிறாங்க, நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஈடுபாடு வந்து நீங்கள் இதில் ஆர்வமாக பயணிக்கும் போது உங்களுக்கு அந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சுல்ல. அப்போ இந்த டோர் ஓப்பன் ஆன அடுத்த வினாடி உங்களுடைய சுயம் உங்களுக்கு அனுபவம் ஆகியே தீரும். ஏன்னா கதவு திறந்துட்டா நீங்கள் உள்ளே போய்த்தானே ஆகணும். கதவு திறந்தாச்சு, உள்ளே போயாச்சு. அப்போ நீங்கள் அந்த உள்ளே போய் அதில் இருக்க வேண்டியது தானே. ஆனால் நீங்கள் திருப்பி திருப்பி வெளியே வந்து வேடிக்கை பார்க்கறதுல தான் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ இதுதான் தடை அப்படிங்கிறாரு. அப்போ இதுதான் அந்த மோகத்தின் காரணமாக ஆத்மா மறைக்கப்படுகிறது. அதை இங்கே இந்த செயலில் புரிய வச்சுட்டாருங்க. அப்போ இங்கே நம்ம சாதகனுக்கான உபதேச குறிப்புன்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் விசாரணை பண்ணணும். இந்த ஒவ்வொரு செயலும் நான் உங்களுக்கு இப்படி கொடுக்கும்போது ஒரு விசாரணையையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இப்போ இங்கே என்ன நீங்கள் விசாரணை பண்ணணும்னா, இப்போ என்னுடைய கவனம் வந்து எங்கே சிதறுகிறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேளுங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது என்னென்னா, என்னுடைய கவனம் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த கேள்விக்கான பதில் எப்படி, இப்போ என் கவனம் வந்து ஒரே இடத்துல இருக்குதா அல்லது பல விஷயங்களில் சிக்கிக்கிட்டு இருக்கா சிதறி இருக்குதா அப்படின்னு நீங்கள் கவனித்து பாருங்களேன். உங்களுக்கு தெரியும் உண்மை என்ன தெரியும்னா, ஒரே இடத்துல இருந்தால் நான் ஏன் எப்படி இருக்கிறேன், நான் பல இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏற்கனவே பல விசய சுகங்கள் மேலே ஆர்வம் இருக்குது, நாட்டம் இருக்கிறதுனால தான் நான் அதை எதையும் பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆக எனக்கு உண்மையிலேயே கவனம் வந்து வெளி விஷயங்களில் தான் சிக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இது தாங்க அவித்தியின் வேலை, இது தாங்க அறியாமை செய்கிற நிலை. இந்த அவித்தை தாங்க உங்களுக்கு அறிவை மறைக்குது. அப்போ இந்த அவித்தை என்றால் என்ன அப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, அது ஏதோ ஒரு கருப்பா இருக்குமா, கருப்பா இருக்கிற ஒரு இருள் மாதிரியா, அல்லது அது உங்களுக்கு ஒரு எதிரியா அப்படின்னா, இல்லவே இல்லை. அது அஞ்ஞானம் அவித்தை என்பது என்ன தெரியுமா, சிம்பிளா சொன்னா கவனச்சிதறல் மட்டும்தாங்க. நீங்க உங்களுடைய கவனத்தை உங்களிடத்துல வைக்கவே இல்லை, சுய அறிவாகிய ஆத்மாவின் இடத்துல தன்னிருப்புல வைக்கவே இல்லை, மற்ற எல்லா விஷயங்களையும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா இதுதான் பேசிக்கான பிரச்சனை, உண்மையிலேயே இதுதான் பேசிக்கான பிரச்சனை. ஆனா கடைசியில பார்த்தா இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா உங்களுக்கு மாறி இருக்கு. ஏன்னா நீங்க உங்களுடைய சுயத்தை விட்டுட்டு போலியான விஷயங்கள்ல நாட்டை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்குதான் நம்ம என்ன உதாரணம் சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து இந்த பக்கம் உண்மையா உடம்போடு நிக்கிறேன், ஆனா நான் கண்ணாடியில போய் தலை வாரும்போது நான் இந்த உடம்பை விட்டுட்டேன், நான் கண்ணாடியில் இருக்கிற உருவத்தை உண்மையா பார்த்துட்டேன். அப்போ நான் இங்கே தலை வாரும்போது கண்ணாடியில் கவனிக்கிறேன், இந்த முடி இப்படி கொஞ்சம் தூக்கி விடுறேன், அந்த இடத்துல அப்படி கொஞ்சம் சரி பண்ணுறேன், அப்புறம் கொஞ்சம் பவுடர் எடுத்து போட்டுக்கிறேன், எல்லாமே நான் பண்ணுறது பூரா பார்த்தீங்கன்னா, நான் இந்த பக்கம் இருக்கிற உடம்புக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறதையே நான் மறந்துட்டேன். ஆனால் கண்ணாடியில் இருக்கிற உருவத்துக்குள்ள தான் நான் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியே நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு சின்ன சேஞ்சு பாருங்களேன், இந்த பக்கம் இருக்கிறத மறந்துட்டு அந்த பக்கம் இருக்கிற கண்ணாடியில் இருக்கிற உருவத்தை நான் பார்த்துக்கிட்டு செய்கிற அத்தனை ஒப்பனைகளும் எவ்வளோ பெரிய ஒரு அஜ்ஞானம். ஏன்னா நீங்கள் செய்கிற அத்தனையும் இந்த பக்கம் இருக்கிற உடம்புக்கு தான் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஆனால் வெறும் பிரதிபிம்பம் தான் அங்கே இருக்கு. ஆனா அந்த பிரதிபிம்பம் தான் அதுங்கிறது தெரியாம அதுதான் என்ன உங்களுடைய உண்மையான உருவங்கிற மாதிரியும், அந்த உருவத்துல நீங்க ஒப்பனை செய்து கொண்டு தலைவாரிக்கிட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கண்ணாடியில் இருக்கிற உருவத்துல பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையில் அது எல்லாம் இந்த பக்கம் இருக்கிற இந்த உருவத்துல நடந்துகிட்டு இருக்குது. இது உங்களுக்கு தெரியாம கண்ணாடியில் இருக்கிற உருவம் உங்களை எப்படி மனமயக்கத்தை உண்டு பண்ணுதோ, அது மாதிரி இங்க உங்களுடைய சுயம் பிரகாச அறிவு ஒளியில வெளிப்பட்ட இந்த உலகம் தான் உங்களுக்கு மனமயக்கத்தை உண்டு பண்ணுதுங்க. ஏன்னா நீங்களே இந்த உலகமா விரிஞ்சிருக்கிறதுனால, உங்களுடைய சுய அறிவிலேயே இத்தனை விசய சுகங்கள் ஏற்றி வைக்கப்பட்டதுனால இது உங்களை அறிய முடியாம மறைக்குதுங்க. அப்போ இந்த இடத்த நீங்க கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்து விழிச்சுக்கணும். விழிச்சுக்கிட்டா இங்க உங்களுடைய தடையே என்ன தெரியுமா, உங்களுடைய அறியாமை தான் தடை, அவித்தியை தான் தடை அப்படின்னு நீங்க புரிய வைக்கிறார். அப்போ இங்க நீங்க இதுக்கான சாதனை ஏதாவது இருக்குங்களா? ஏன்னா திருப்பி திருப்பி நீங்கள் அதானே கேட்பீங்க, எங்க நான் இதை செய்யணும்னா ஏதாவது பயிற்சி இருக்குங்களா, இதை சரி பண்ணணும்னா ஏதாவது பயிற்சி இருக்குங்களா, என்ன பயிற்சி இருக்கு? நீங்கள் வெளி விஷயங்களை ஏதாவது அழிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த உலகத்தை விட்டு ஓடணுமா, அப்படியே ஓட வேண்டியதில்லை. சிம்பிள் லாஜிக் என்ன தெரியுமா, உங்களுடைய கவனத்தை ஆத்மாவை நோக்கி திருப்புனா போதும், வேற ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. இந்த உலகத்தில் நீங்கள் எதையுமே எந்த விஷயத்தையும் வெளி விஷயத்தை அழிக்க வேண்டாம். ஏன்னா இங்கே போய் நீங்கள் இந்த உலகத்தை மாட்டிட முடியுமா, அல்ல இப்போ என் கண்ணு முன்னாடி தெரியல இந்த உலகத்தை நான் மறைக்க வச்சிடறேன், எனக்கு தேவையில்லைங்க, நான் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்குறேன்னா கண்ணை மூடிட்டு இருக்க முடியுமா? எல்லாமே இருக்கும், இந்த உடம்பும் மனசு இருக்கிற வரைக்கும் இந்த உலகங்கிறது ஒரு திரைப்படம் மாதிரி உங்கள் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த திரைப்படத்தை ஓடிக்கொண்டிருக்கிற திரைப்படத்தை நீங்கள் தடுக்கவே வேண்டாம், அது அழகாக ஓடிட்டோம். அப்போ அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த தியேட்டரை விட்டு நீங்கள் ஓடி போகணுமா? தியேட்டருங்கிறது இந்த உலகம். அப்போ இந்த உலகம் வந்து எனக்கு தொந்தரவா இருக்குங்க, நான் இந்த உலகத்தையும் விட்டு ஓடி போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கணுமானா ஒண்ணுமே வேண்டாம். அந்த திரையில் தெரிகின்ற திரைப்படத்தையும் அந்த திரையரங்கில் உட்கார்ந்துருக்கிற அந்த திரையரங்கையும் விட்டு விட்டு அதை கவனிப்பவன் நான் அப்படின்னு உங்களை நீங்க திரும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திரைப்படமும் திரையும் காணாமல் போயிடும். ஏன்னா உங்களுடைய சுய நினைவை நீங்கள் இழந்துட்டதுனால வெளி நினைவு உங்களை மாட்டி வதைக்குது. ஏன்னா நீங்கள் தியேட்டரில் படம் பார்க்க போய் உட்கார்ந்த உடனே உங்கள் சுய நினைவை இழந்துட்டு வெளி நினைவுக்குள்ளே போயிட்டீங்க. அந்த திரையில் இருக்கிற திரைப்படம் உண்மைங்கிற மாதிரி அதுக்குள்ளே போய் பூந்துக்கிட்டு அந்த திரையரங்குக்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்கிறங்கிறதையும் மறந்துட்டு நீங்கள் பாட்டு உட்காந்து அந்த சீன் பை சீன் அழுதுகிட்டு அந்த சீன் பை சீன் சிரிச்சுக்கிட்டு அந்த சீன் பை சீன் ஃபைட்டு வரும்போது குத்திக்கிட்டு இப்படியே அந்த படத்தை ஒரு 3 மணி நேரம் ஓட்டிட்டு அப்புறம் அந்த படம் ஆஃப் ஆன பிறகுதான் அடடடா சினிமா தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கேயே நீங்கள் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த உலகங்கிற ஒரு திரையரங்கில் இங்கே ஓடுகின்ற காட்சிகள் எல்லாம் திரைப்படமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல சுவாரஸ்யமாக மூழ்கிட்டீங்க. அப்போ இந்த சுவாரஸ்யமான இந்த சுபாவம் என்ன பண்ணிடுதுன்னா நீங்கள் தான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கிறதையும் மறந்து போயிட்டீங்க. நீங்களே அந்த படத்துக்குள்ளே போய் பூந்துக்கிட்டீங்க. அப்போ அதை கதாபாத்திரமாகவே மாறிட்டீங்க. அவன் அழுதான் நீங்கள் அழுவுறீங்க, அவன் சிரிச்சா நீங்கள் சிரிக்கிறீங்க, அவன் ஓடுனா நீங்கள் ஓடுறீங்க. அதுதான் நீங்கள் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் சபரிமலைக்கு போகிறான்னா ஊரே சபரிமலைக்கு போகுது. இந்தியா பூரா சபரிமலைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்களேன். அதுதான் இங்கே திரைப்படத்துக்குள்ளே மூழ்கினதுக்கு அடையாளம், வேற ஒன்றுமே கிடையாது. ஒருத்தன் வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போய் உருள் தண்டனை போட்டான்னா கோயிலில் வரவன் எல்லாம் உருள் தண்டனை போடுறான். ஒருத்தர் போய் கோயிலில் ஒரு தாலியை ஒரு மரத்தில் கட்டிட்டாங்கன்னா கல்யாணம் ஆகலை எனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஒரு தாலியை ஒரு அம்மா தெரியாமல் கட்டிட்டாங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை ஒரு வேண்டுதலில் போய் அதை செஞ்சிட்டாங்கன்னா ஊரே போய் அந்த மரத்தில் தாலி கட்டி அந்த மரமே தாலியினால் நிறைஞ்சிருக்கு. அப்புறம் ஒரு அம்மாவுக்கு குழந்த பிறக்கலன்ட்டு போய் அந்த கோயில் மரத்தில் தொட்டில் கட்டிட்டு வந்தால் ஊரே தொட்டில் கட்டுது. அப்போ இதெல்லாம் என்ன, திரைப்படத்துக்குள்ளே போய் மூழ்கிட்டதுனால அந்த திரையினுடைய கதாபாத்திரங்களை தனதாக்கி கொண்டதுனால வந்த பிரச்சனை. அதாவது ஒரு சினிமா கதாநாயகன் வந்து ஒரு சண்டை காட்சியில் அடிபடுறான்னா இங்கே இவனுக்கே அடி விழுற மாதிரி துடிக்கிறான். சினிமாவில் கதாநாயகன் வந்து வறுமையில் துடிச்சிக்கிட்டு அழுகுறான்னா இவன் கண்ணீர் விட்டு இங்கே அழுகுறான். ஏன்னா இவனுக்கே வறுமை வந்துட்ட மாதிரி அந்த சினிமாவை பார்த்து கவலைப்படுறான். சினிமாவில் ஹீரோ வந்து ஒரு ஹீரோயினோட டான்ஸ் ஆடுறான்னா இவன் ஜாலி மூடுக்கு போயிடுறான். அப்போ எல்லாமே என்ன, அந்த படத்தோடு போய் மிங்கிள் ஆகிட்டதுனால வர்ற பிரச்சனை. அது மாதிரி இந்த உலகம்ங்கிற திரையரங்கில் இந்த உலக விஷயங்களில் போய் மிங்கிள் ஆகிட்டதுனால வர்ற பிரச்சனை. அப்போ இதிலிருந்து நீங்கள் விடுபடணும்னா என்ன செய்யணும், உண்மையான நிதித்தியாசன நிலை என்ன? நான் அந்த அறிவு என்று உங்களிடத்தில் உங்களை கவனத்தை திருப்புங்க. திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த திரையரங்கமும் நான் கிடையாது, அந்த திரைப்படமும் நான் கிடையாது. அந்த திரையரங்கையும் திரைப்படத்தையும் உருவாக்கி பார்த்து கொண்டிருப்பவன் நான் அப்படிங்கிற அந்த நிலையை பார்த்து நீங்கள் உங்களை திரும்பிட்டீங்க அப்படின்னா அது தேவையே இல்லாத விஷயம்னு உங்களுக்கு புரியும். அது நான் தான் உருவாக்கியிருக்கிறேன், அது எனக்கு தேவைன்னா பார்த்துக்கலாம் வேண்டாம்னு விட்டுட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு புரியும் இல்லையா? அது மாதிரி இங்கே உங்களிடத்திலே நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கவனத்தை ஆத்மாவிடத்தில் திருப்புவது தான் நீங்கள் செய்ய வேண்டிய சாதனைங்க. வேறு எந்த சாதனையும் கிடையாது. நீங்கள் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் தலைகளை நின்னா தெரிஞ்சுக்க முடியாது, மூச்சு பயிற்சி நின்னா தெரிஞ்சுக்க முடியாது. இந்த உலகத்தில் எத்தனை பயிற்சிகள் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆன்மீக ரீதியாக நீங்கள் உலகத்தில் எத்தனை பயிற்சி வேணால் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க்கத்தில் இருக்கலாம். ஒருத்தர் வாசி யோகம் பண்ணிட்டு இருக்கலாம், ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருக்கலாம், ஒருத்தர் வந்து இந்தந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்க விபாசனை பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அப்புறம் இந்த யோகானந்தருடைய பயிற்சி முறைகள் நிறைய பேர் கற்று வச்சிருக்கலாம். அப்படி நிறைய பல பயிற்சி முறைகள் இருக்கு இந்த உலகத்தில் வந்து. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு பயிற்சி, வேதாத்ரி மகரிஷியினுடைய குழுவில் நிறைய பேர் இருக்கலாம். ஒவ்வொரு பயிற்சி முறைகள் இருக்கு, ஒவ்வொரு குருமார்களும் ஏதாவது ஒரு பயிற்சி முறை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவன் தேவைப்படுது கேட்கறான், இவங்க கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி அவன் கேட்கும்போது அதை தான் கொடுக்கவும் முடியும். ஏன்னா அவனுக்கு அதான் சின்ன பையன் 1ஆம் கிளாஸ்ல வந்து ஆன் ஆவன்னா கேட்டால் ஆன் ஆவனை தானே கொடுக்க முடியும். அவனுக்கு டைரெக்டாக வந்து ஹையர் லெவல் சப்ஜெக்ட் சொல்லி புரிய வைக்க முடியுமா? முடியாது. அவன் இப்போ தான் ஏபிசிடியே கற்றுக்க வந்திருக்கிறான் அப்படிங்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏபிசிடி தான் கொடுப்பாங்க. அப்போ இதை தான் நாம் வந்து ஏற்கனவே திரிபுர ரகசியம் அப்படிங்கிற ஒரு நூலில் தத்தாத்ரேயர்கிட்ட வந்து பரசுராமன் வரான். பரசுராமன் வந்த உடனே தத்தாத்ரேயர்கிட்ட கேட்குறான், எனக்கு வந்து அம்பாளுடைய உபாசனை சொல்லி கொடுங்க, ஏன்னா திரிபுரையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் வந்து ஒரு வழியாக போயிட்டு இருந்தப்போ ஒரு ரிஷியை சந்தித்தேன், அவர் திரிபுரையினுடைய மகோன்னதத்தை மகத்துவத்தை எனக்கு சொன்னார். ஆகவே நீங்கள் வந்து எனக்கு குருநாதராக இருந்து எனக்கு திரிபுரையினுடைய மகத்துவத்தை சொல்லி கொடுங்கன்னு உடனே தத்தாத்ரேயர் என்ன பண்ணிட்டாரு, திரிபுரை உபாசனா மந்திரத்தை கொடுத்து நீ பண்ணிட்டு வாப்பான்ட்டாரு. அப்போ உடனே பரசுராமன் என்ன பண்ணிட்டான், போய் 12 வருஷம் பயங்கரமான கடும் தவம் பண்ணான். திரிபுரையினுடைய உபாசன மந்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த மந்திரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு 12 ஆண்டுகள் கழிந்தது. 12 ஆண்டுகள் கழிஞ்ச பிறகு அவனுக்கு ஒன்றும் சேஞ்சஸே நடக்கலை, காலங்கள் தான் ஓடிச்சு, ஒரு மாற்றம் நடக்கலை. அவனுக்கு ஒரு நாள் உட்காந்துருக்கும் போது யோசிக்கிறான், என்னன்னா அந்த சாமியார் சொன்னாருன்ட்டு நாமளும் செஞ்சேன், 12 வருஷமாக செஞ்சால் எவ்வளோ பூஜைகள் ஜபதபங்கள் மந்திரங்கள் பயிற்சி முறைகள், ஆனால் இந்த 12 வருஷம் ஓடிச்சே தவிர ஒரு மாற்றமும் நடக்கலையே, எனக்கு எந்த ஒரு விஷயமும் அனுபவம் ஆக மாட்டேங்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு அப்புறம் திருப்பி வரான். யார்கிட்ட, தத்தாத்திரேயர்கிட்ட வரான். பரசுராமன் வந்து மீண்டும் கேட்குறான், ஐயனே வந்து நான் இந்த மாதிரி 12 வருஷம் அதை இதை பண்ணி பார்த்தேன், ஒரு சேஞ்சஸ் நடக்கல, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். என்ன நீ எதிர்பார்க்குறேன்னு கேட்குறாரு. நான் என்ன எதிர்பார்க்குறேன் எனக்கே தெரியல, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும். அப்போ தான் சரண்டர் ஆகிறான். சரண்டர் ஆன பிறகு தான் பகவான் தத்தாத்ரேயர் வந்து உபதேசமே தொடங்குறார். அதுதான் ஸ்ரீ திரிபுர ரகசியம் அப்படிங்கிற நூலில் அருமையான விளக்கங்கள் வந்து இந்த ஆத்யாத்ம ஞானத்தை உபதேசிக்கிற உபதேச பகுதிகளாக ஒரு பாதி புக்குக்கு மேலே வரும். மூதி முன்னாடி இருக்கிற புக்கு பூரா கதை வடிவத்தில் போகும். அப்போ இங்கே என்ன நம்ம பண்ணணும், அதாவது ஒரு ஹையர் லெவல் சப்ஜெக்டுக்குள்ளே போகணும்னா அதுக்கு மைண்டு பக்குவமாகணும், தான் அந்த விஷயத்தையும் அந்த மனசு ஃபஸ்ட்டு கேட்கும், இல்லைன்னா இந்த வெளி விஷயத்தையே தான் கேட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த பரசுராமன் வந்து இப்போ இந்த 12 ஆண்டுகள் அவன் அந்த திரிபுரை பூஜை பண்ணதுனால பக்குவம் ஆயிட்டான், அதனால் இப்போ அவன் ஞானத்தை நோக்கி வந்துட்டான். ஆனால் 12 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அவனுக்கு மனம் பக்குவம் ஆகலை. அப்போ அதனால் அவனுக்கு ஞானம்னா என்னன்னே தெரியல. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், உபாசனை மந்திரங்களை கேட்குறான். அப்போ அதனால தத்தாத்திரையர் என்ன பண்ணிட்டாரு, உபாசனை மந்திரங்களை தான் கொடுத்தாரு. ஏன்னா அப்போ டைரெக்டாக அவருக்கு ஞானத்தை கொடுக்கலாமல்ல, ஏன் கொடுக்கல, கொடுத்தா அவனுக்கு ஏறாது மண்டையில், ஏன்னா அவன் வந்து இன்னும் ஏதோ இருக்கு வெளியேன்னு அவன் தேடுறான். அப்படி தேடுறவன் வெளியே தேடிட்டு முடிஞ்சு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு தான் அப்படி தான் கொடுப்பாங்க. அப்போ நீங்களும் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், குருமார்கள் இடத்துல போய் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தான் கொடுப்பாங்க. அப்போ உங்களுடைய அறிவு என்ன எதை எதிர்பார்க்குதோ அதுக்கான வேலையை தான் அவங்க செய்வாங்க. ஆனால் இங்கே சொல்ல வேண்டியதை வெளிப்படையாக சொல்லத்தான் செய்வாங்க. அது புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நீங்கள் மைண்ட் லெவலில் அப்டேட் ஆகணும். அப்போ இங்கே அதை தான் இங்கே வித்யாரண்யர் இந்த இடத்துல சொல்ல வரார். அப்போ நீங்கள் இந்த இடத்துல இப்போ நாமளும் இந்த பாடத்தில் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரோம். ஏன்னா நம்ம குரூப்பில் இத்தனை பேர் இருக்கீங்க, இவ்வளோ பேர் படிக்கிறீங்க, ஆனால் எல்லாருமே வெளியிருந்து எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்க தான் பார்க்குறீங்க, உள்ளே திரும்பி பார்க்க தயாராக இல்லை. அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல உங்களுடைய நிதித்தியாசர நிலை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி நினைவில் கொண்டு வர வேண்டும். ஒரு க்ளூ பார்த்தீங்கன்னா, ஆத்மா நான் என்ற என்னுள் எப்பொழுதும் சதா நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ என்னுள் ஸ்புரணமாகின்ற நான் இருக்கிறேன் என்ற அந்த தன்னுணர்வை நான் அறியாமல் என்னுடைய கவனத்தை நான் வெளிப்புறத்தில் வைத்து கொண்டிருப்பதினாலே என்னுடைய சுயம் எனக்கு அனுபவமாகாமல் இருக்கிறது. அப்போ நான் இனிமேல் என்னையே நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன், இனிமேல் நான் வெளி விஷயங்களில் நாட்டத்தை விட்டு விடுகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு இனிமேல் உங்களுக்குள்ள சுயமா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கிற சுய அறிவை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும், அதுதான் நீங்க. நீங்க இருக்கிறதுனால எல்லாம் இருக்கு. அப்போ உங்களுடைய வைபவம் தான் இந்த பிரபஞ்சமா விரிய போகுது. அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுடைய வைபவமா விரியும் போது உங்க மனம் சார்ந்து விரியாது, அறிவு சார்ந்து விரியும். ஏன்னா ஆத்மாவினுடைய வெளிப்பாடு இல்லவா, அப்போ அங்க அவ்வளவு வைபவங்களும் நடக்கும், அவ்வளவு அற்புதங்களும் நடக்கும். அதுதான் ஞானிகளும் மகான்களும் வாழ்ந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறத சொல்லி நேரம் கருதி இப்போ இந்த வகுப்பை நான் இந்த மந்திரத்தோட நிறைவு செய்கிறேன், 14வது மந்திரத்தோட நிறைவு செய்கிறேன். ஏன்னா நானும் முடியல, 3 மந்திரத்துக்கு மேலே என்னால் தாண்ட முடிய மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப டெப்த்தான சப்ஜெக்டாக இருக்குது, கடந்து போகலான்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது. சரி எப்படி போகுது அப்படியே போகலாம். ஆக நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.